அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவானுபவம் விளங்க, திருவிளங்கு திருத்தில்லை சிற்றம் திருச்சிற்றம் பலத்தே, திருக்கூத்து விளங்கு ஒளி சிறந்த திருவிளக்கே, ஒரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க, உலகமெல்லாம் விளங்க அருள் உதவு பெருந்தாயாம், மறுவிளங்கு குழல் வள்ளி மகிழ்ந்தொருபால் விளங்க, மயங்கு மணி பொது விளங்க வளர்ந்த சிவக்கொழுந்தே, அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வளைக்குட்படும் வரும் பொருளே, அன்பெனும் கரத்தமரே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்பும் சிவமே. இன்று ஞாயிற்றுக்கிழமை 2019 மே 5 வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா நடத்துகின்ற நேரலை நிகழ்வில் பன்னாட்டு தொலைபேசி வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் நம்மோடு இணைந்திருக்கும் அனைத்து ஆன்மநேய சகோதர சகோதரிகளையும் வள்ளல் பெருமான் தலைமையில் நடக்கும் இந்த நிகழ்விற்கு வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் பெங்களூரில் இருந்து தம்பதியர்களாகிய தயவு திருமதி ஞான தனலட்சுமி அம்மா அவர்களும், தயவு திரு ஆனந்த பாரதி ஐயா அவர்களும் அருட்பா அமுதம் என்ற தலைப்பில் அருட்பாவில் உள்ள திருவண்ண பதிகத்தை பற்றி இசையுடன் பாடல்களை பாடி விளக்கத்தையும் கொடுக்க உள்ளார்கள். நமது அனைத்து ஆன்மநேய அன்பர்களும் அவர்களது நண்பர்கள் உறவினர்கள் கலந்து கொண்டு கேட்டு கலந்துரையாடலின் மூலமாக விளக்கத்தையும் பெற்று இன்புற்று இரவா நிலையை பெற அன்புடன் வேண்டுகிறோம். அம்மா அவர்களையும் ஐயா அவர்களையும் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் நம் அன்பர்களின் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். தற்போது தயவு திருமதி வரலட்சுமி அம்மா அவர்கள் சில அருட்பாக்களை பாடுவார்கள்.
அருட்ஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம், உயர்நாதாந்த தெய்வம், இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கருளும் தெய்வம், இருட்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம், சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம், எல்லாம் செய் வல்ல தெய்வம், எங்கும் நிறை தெய்வம், என்னுயிரில் கலந்தனக்கே இன்ப நல்கும் தெய்வம், எல்லாருக்கும் நல்ல தெய்வம், நடுவான தெய்வம், நற்சபையில் ஆடுகின்ற நடராஜ தெய்வம், கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கல்பருளும் தெய்வம், காரணமாம் தெய்வம், அருட்பூரணமாம் தெய்வம், செல்லாத நிலைகளெல்லாம் செல்லுகின்ற தெய்வம், சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம், தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகரில்லாத தனித்த தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனமார்ந்த தெய்வம், மலரடி என் சென்னி மிசை வைத்த பெருந்தெய்வம், காயாது கனியாகி கலந்திணிக்கும் தெய்வம், கருணை நிதி தெய்வம், முற்றும் காட்டு விற்கும் தெய்வம், சேயாக என்னை வளர்க்கும் தெய்வம் மகா தெய்வம், சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம், எண்ணிய கமலத்தே இருந்தருளும் தெய்வம், எண்ணிரண்டு கண்மணிக்குள் இளங்குகின்ற தெய்வம், பொன்னடி என் சென்னியிலே பொருந்த வைத்த தெய்வம், பொய்யாத தெய்வம், இடர் செய்யாத தெய்வம், அந்நியம் அல்லாத தெய்வம், அறிவான தெய்வம், அவ்வறிவு கறிவாம் என் அன்பான தெய்வம், செந்நிலையில் செம்பொருளாய் திகழ்கின்ற தெய்வம், சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம், எண்ணியவா விளையாடன்றனை அளித்த தெய்வம், எல்லாஞ்சை வல்ல சித்தே எனக்கின்ற தெய்வம், நன்னிய பொன் அம்பலத்தே நடம்புரியும் தெய்வம், நானாகி தானாகி நன்னுகின்ற தெய்வம், பன்னிய என் பூசையிலே பழித்த பெருந்தெய்வம், பாடுகின்ற மறை முடியில் ஆடுகின்ற தெய்வம், திண்ணியன் என்றனை உலகம் செப்ப வைத்த தெய்வம், சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம், இச்சையெல்லாம் எனக்களித்த எனக்கலந்த தெய்வம், இறந்தவர்கள் அனைவரையும் எழுப்புகின்ற தெய்வம், எச்சமய தெய்வமுந்தான் என நிறைந்த தெய்வம், எல்லாஞ்சை வல்ல தெய்வம், எனது குல தெய்வம், பிச்சகற்றும் பெருந்தெய்வம் சிவகாமி எனும் ஓர் பெண் கொண்ட தெய்வம், எங்கும் கண்கண்ட தெய்வம், செச்சை மலர் என விளங்கும் திருமேனி தெய்வம், சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம், சாகாத வரம் எனக்கே தந்த தனி தெய்வம், சன்மார்க்க சபையில் என்னை தணிக்க வைத்த தெய்வம், மாகாத ஆளால் எனக்கு வாய்த்த ஒரு தெய்வம், மாதவராதியர் எல்லாம் வாழ்த்துகின்ற தெய்வம், ஏகாத நிலை அதன்மேல் என ஏற்றும் தெய்வம், என்னுதரும் என்னுளத்தே இனிக்கின்ற தெய்வம், தேகாதி உலகமெல்லாம் செய்யப்பணித்த தெய்வம், சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம், தூண்டாத மணிவிளக்காய் துளங்குகின்ற தெய்வம், துரிய தெய்வம், அரிய தெய்வம், பெரிய பெருந்தெய்வம், மாண்டாரை எழுப்புகின்ற மருந்தான தெய்வம், மாணிக்க வள்ளியை ஓர் வளத்தில் வைத்த தெய்வம், ஆண்டாரை ஆண்ட தெய்வம், அருட்சோதி தெய்வம், ஆகமவே தாதியெல்லாம் அறிவறிந்தான் தெய்வம், தீண்டாத வெளியில் வளத்தீண்டாத தெய்வம், சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம், எவ்வகையின்தான் தவன் செய்யினும் எதரிதான் தெய்வம், எனக்கெளிதிர் கிடைத்த என் மனம் இறங்கொண்ட தெய்வம், அவ்வகைதான் தெய்வம், அதற்கப்பாலான் தெய்வம், அப்பாலும் பெருவெளிக்கே அப்பாலான் தெய்வம், ஒவ்வகத்தே ஒளியாகி ஓங்குகின்ற தெய்வம், ஒன்றான தெய்வம், மிக நன்றான தெய்வம், செவ்வகை என்ற அரிய அறிஞரெல்லாம் சேர்ப்பெரிய தெய்வம், சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம், சத்தியமாம் தனி தெய்வம் தடையறியா தெய்வம், சத்திகள் எல்லாம் விளங்க தானோங்கும் தெய்வம், நித்திய தன் மயமாகி நின்ற தெய்வம், எல்லா நிலைகளும்தான் அருள்வெளியில் நிலைக்க வைத்த தெய்வம், பத்திவளை படுகின்ற தெய்வம், எனக்கெல்லா பரிசும் அளித்தழியாத பதத்தில் வைத்த தெய்வம், சித்தியெல்லாம் தரும் தெய்வம், சித்தாந்த தெய்வம், சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம். திருச்சிற்றம்பலம்.
நன்றி அம்மா, வரலட்சுமி அம்மா, நன்றி. ஐயா ஆனந்த பாரதி ஐயா, தனலட்சுமி அம்மா, அம்மா அம்மா அவர்கள் தற்பொழுது தங்களது உரையை தொடங்கலாம்.
ஐயா வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஐயா அருப்பெரும் ஜோதி, அருப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருப்பெரும் ஜோதி, அருப்பெரும் ஜோதி, அருப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருப்பெரும் ஜோதி, அருப்பெரும் ஜோதி, அருப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருப்பெரும் ஜோதி, வந்தருள் புரித விரைந்தது கருணம், மாமணி மன்றிலே ஞான சுந்தர வடிவ ஜோதியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்க சற்குருவே, தந்தருள் புரிக நின் வரமெலாம் வல்ல தனியருஜோதியை எனது சிந்தையில் புணர்ப்பித்து என்னோடும் கலந்தே செய்துவித்து அருள்க செய்வகையே. திருவர் பிரகாச வல்லலார் திவ்ய திருவடிகளே, சரணம் சரணம் சரணம். வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் நிகழ்விலே, சத்விசார நிகழ்விலே பெருமானுடைய திருவருளும் அன்பனுடைய வேண்டுகோளின்படியும் இன்றைக்கு நாம் திருவண்ண பதிகம் என்கின்ற ஒரு அற்புதமான பதிகத்தை பற்றி சிந்திப்பதற்கு நமக்கு திருவருள் நல்வாய்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த திருவண்ண பதிகம் மிக உயர்ந்த அற்புதமான கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு பதிகம். இந்த பதிகம் அதாவது தெய்வ நிலைய பதிப்பு அல்லது தொழுவூர் வேடாயுதங்கலியார் பதிப்பு, அந்த பதிப்பிலிருந்து இப்போது தெய்வ நிலைய பதிப்பு வரை இதை மரபு பதிப்பு என்று நாம் குறிப்பிடுகிறோம். இந்த மரபு பதிப்பிலே இந்த திருவண்ண பதிகம், திருவண்ண பதிகம் என்கின்ற தலைப்பிலே இரண்டாவது திருமுறையிலே 78வது பதிகமாக அமைந்திருக்கிறது. அதற்கு அடுத்ததாக ஊரநடிகள் பதிப்பு அல்லது காலமுறை பதிப்பு என்று நாம் சொல்லுகிறோம். அதாவது வள்ளலாருடைய காலத்தை பொறுத்து அதை அந்த பதிகத்தை திருத்தி அமைத்து பதிக எண்களை மாற்றி ஊரநடிகள் அவர்கள் ஒரு முயற்சி செய்து காலமுறை பதிப்பு என்று வெளியிட்டார்கள். அப்படி அவருடைய பதிப்பிலே இதை அவர் 4வது திருமுறையிலே வைத்திருக்கிறார். 4வது திருமுறையிலே 1வது பதிகமாக இந்த பதிகம் அமைந்திருக்கிறது. அதோடு கூட இந்த பதிகத்தினுடைய பெயரையும் அவர் மாற்றியிருக்கிறார், ஊரணிகள் மாற்றியிருக்கிறார். அதற்கு வந்து அவர் குஞ்சியபாத பதிகம் என்று அவர் பெயர் வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் இந்த பாடலுடைய நிறைவு பகுதியிலே மகுடம் போல கமல குஞ்சித பாதனே, கமல குஞ்சித பாதனே என்று எல்லா பாடலிலேயும் அது முடிகின்றது. இப்போ எப்படி தெய்வமணியே சண்முக தெய்வமணியே என்று முடிவது போல அதற்கு தெய்வமணி மாலை என்று வைத்திருக்கிறார்களோ அதை போல அதை கணக்கிலே எடுத்துக்கொண்டு இது கமல குஞ்சித பாதனே என்று முடிவதினாலே இதற்கு அவர் குஞ்சித பாத பதியம் என்று வைத்திருக்கிறார். தொழூர் வேலாயுத முதலியார் இதற்கு இது திருவண்ண நதியும் என்று தொடங்கக்கூடிய பதிகம் என்பதனாலே அந்த முதல் பாடலிலே வண்ணம் வண்ணம் என்று வரும், அதனாலே அதற்கு திருவண்ண பதிகம் என்று வைத்திருக்கிறார். எனவே இரண்டாவது திருமுறையிலே 78வது பதிகமாக மரபு பதிப்பிலே இருக்கிறது. நான்காவது திருமுறையிலே முதல் பதிகமாக குஞ்சித பாத பதிகம் என்கின்ற பெயரோடு ஊரணடிகள் பதிப்பிலே இருக்கிறது. இந்த 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 பதிக அமைப்பு முறையை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். இதிலே 10 பாடல்கள் இருக்கின்றது. இந்த பாடலுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால் இரட்டை கழிநடிநடி ஆசிரியர்கள், அதாவது எப்படி தெய்வமணி மாலை பாடல்கள் எப்படி அமைந்திருக்கின்றனவோ அதை போலவே இந்த பாடலும் இங்கு அமைந்திருக்கிறது. அதாவது இந்த நாம் இந்த அரிப்பாமுதம் தொடங்கியதிலிருந்து இப்பொழுதுதான் நாம் 6 திருமுறை அல்லாத ஒரு பதிகத்தை சிந்திக்கிறோம். இதற்கு முன்பு எல்லா பதிகங்களும் நாம் சிந்தித்த பதிகங்கள் எல்லாம் 6 திருமுறைக்கு உட்பட்ட பதிகங்களே. இப்பொழுது 6 திருமுறையை கடந்து 2வது திருமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பதிகத்தை சிந்திக்கிறோம். இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் அதாவது வள்ளல் பெருமான் அருளி செய்திருக்கக்கூடிய எல்லாமே அருப்பா. அதாவது இதிலே மற்றவர்கள் சொல்வது போல 5வது திருமுறை 6வது திருமுறை இதிலே அது இருக்கிறது, இதில் இது இருக்கிறது, இதை விட இது சிறப்பு, அதை விட அது சிறப்பு என்றெல்லாம் நாம் அதை நாம் பேசுவது என்பது எவ்வளவு சரியாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. அதாவது நம்முடைய தகுதிக்கு இப்பொழுது வேண்டுமென்றால் ஞானிகளாக இருக்கக்கூடியவர்கள், தத்துவங்களை எல்லாம் கடந்தவர்கள், அவர்கள் வேண்டுமென்றால் 5 திருமுறைகளை வேண்டாம் என்று சொல்லிக் கொள்ளலாம். அதுவும் முழுமையாக சரியாக இருக்காது. ஏனென்று சொன்னால் 6 திருமுறையில் இருக்கின்ற கருத்துக்களை போலவே மரணமில்லாத பெருவாழ்வு முதலிய எல்லா கருத்துக்களும் 5வது திருமுறையில் இருக்கிறது, 5 திருமுறைகளுக்குள் இருக்கிறது. இந்த 6வது திருமுறையிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை கருத்துக்களும் 5 திருமுறைகளுக்குள்ளே வருகிறது. இன்னும் சொல்ல போனால் 6 திருமுறையை விட நம்மை போன்றவர்களுக்கு இந்த சாதகம் செய்யக்கூடிய அந்த பயிற்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு, முயற்சி செய்கின்றவர்களுக்கு அடிப்படையிலே இருக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் நீக்கி அந்த அடிப்படையை மிக வலுவுள்ளதாக செய்வதற்கு நமக்கு முதல் 5 திருமுறைகள் பயனுள்ளதாக இருப்பது. அதாவது நாம் எப்படி சொல்லலாம் என்று சொன்னால் முதல் 5 திருமுறைகள் முன்னது, 6வது திருமுறை பின்னது. முதல் 5 திருமுறைகளை முதல் 5 திருமுறைகள் நம்மை தகுதி செய்து கொள்வதற்கு நமக்கு பயன்படுகிறது. 6வது திருமுறை அதற்குரிய அந்த தகுதிக்குரிய விளைவை அந்த அவுட்புட் என்று சொல்லுகிறார்களே அதை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இப்படி இதை பிரைமரி என்றும் அது அட்வான்ஸ் என்றும் கூட நாம் சொல்லலாம். அதனாலே நாம் நம்மளுடைய தரத்திலே நம்மை போன்றவர்கள் திருமுறை பேதம் கருதாது, இந்த பதிகம் அந்த பதிகம் என்று இந்த திருமுறை பேதம் முதலிய எதையும் கருதாமல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எல்லா அருப்பாக்களையும் படித்து அதனுடைய உட்கருத்துக்களை உணர்ந்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். எனவே இது எளியனுடைய கருத்து. இதுல ஏதாவது குற்றமோ குறையோ இருக்குமாயின் அன்பர்கள் அதை பொறுத்தருள்வார்களாக. இப்பொழுது நாம் அதாவது இந்த திருவண்ண பதிகம் 10 பாடல்களும் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு கருத்தை உடையதாக இருக்கிறது. அதாவது நாம் இப்பொழுது முன்பு நாம் திருக்கடம் திறத்தல் படித்தோம். திருக்கடம் திறத்தலிலே எல்லா பாடல்களும் ஒரு கருத்தை உணர்த்தியது. ஆனால் இந்த பதிகம் அப்படியல்ல, ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு அற்புதமான கருத்தை உணர்த்துகிறது. இந்த பாடல் நமக்காகவே வள்ளலார் எழுதியிருக்கிறார் என்று சொல்வது போல இருக்கிறது இந்த 10 பாடல்களும். எனவே அந்த அளவிற்கு அடிப்படையிலே நாம் செய்ய வேண்டியது என்ன, அடிப்படையிலே நாம் பிடிக்க வேண்டியது என்ன. இப்பொழுது ஒரு வீடு கட்டுகிறோம். அந்த வீடு கட்டுகிற போது அதற்கு பேஸ்மெண்ட் என்று சொல்வார்கள், அந்த அடிப்படை கட்டிடம் மிக சரியானதாக இருக்க வேண்டும். அடிப்படை கட்டிடம் மிக சரியாக வலுவுள்ளதாக அமைந்துவிட்டால் அதற்கு மேல் நீங்கள் எத்தனை மாடி கட்டினாலும் அதிலே உங்களுக்கு பழுது ஏற்படாது. இப்போ அடிப்படை சரியில்லை என்று சொன்னால் எவ்வளவு முயற்சி செய்து நாம் மேலே அந்த கட்டடங்களை எழுப்பினாலும் அடிப்படையிலே ஆட்டம் ஏற்பட்டு விட்டால் அந்த மேலே இருக்கக்கூடிய உயர்ந்த கோபுர பகுதியும் சிதை விழுந்துவிடும். அதனாலே அடிப்படை உருக்கங்கள் நமக்கு மிக இன்றியமையாதது. எனவே அந்த வகையிலே வள்ளல் பெருமானவர்கள் நாம் என்ன என்ன இந்த சன்மார்க்க வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாத அடிப்படையோ அதை இந்த பத்து பால்களிலேயும் தனக்கு வேண்டும் என்பதாக கருதி வள்ளல் பெருமான் அவர்கள் வேண்டுகிறார்கள். ஆனால் உண்மையாக வள்ளல் பெருமான் அவர்கள் வேண்டினாலும் கூட நாம் அதை எப்படி இறைவிடத்திலே வேண்ட வேண்டும் என்று நமக்கு ஒரு ஃபார்முலாவை போல நமக்கு ஏன் என்று சொன்னால் நமக்கு வேண்ட தெரியாது. நம்முடைய அறிவு குற்றமே வடிவாக குற்றமே குணமாக நாம் இருக்கிறோம். அதனாலே நமக்கு வேண்ட தெரியாது என்பதனாலே வள்ளல் பெருமான் அவர்கள் உலகத்தாருடைய குற்றத்தை தண்ணீர் ஏற்றிக்கொண்டு வள்ளல் பெருமான் இப்படிப்பட்ட அழகிய பாக்களை அருளி நமக்கு அவர்கள் திருவருள் செய்கின்றார்கள். எனவே இந்த வகையிலே என்னுடைய முன்னுரையை நான் இந்த நிறைவு செய்து கொண்டு இப்பொழுது முதல் பாடலை நாம் சிந்திப்போம். முதல் பாடலிலே அதாவது இந்த பாடல் இரண்டாவது திருமுறையில் இருக்கக்கூடிய பதிகம் என்று சொன்னோம். இந்த பாடல் சிதம்பரத்திலே அருளி செய்யப்பட்டது. அதாவது இந்த பாடல் சிதம்பரத்திலே அருளி செய்யப்பட்டது என்று சொன்னால் சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய தில்லை நடராச பெருமான் மீது வள்ளலார் பாடுவதாக அமைந்திருக்கிறது. அதனாலே அந்த நடராச பெருமானுடைய உருவ அழகை வள்ளலார் முதலிலே மிக அழகாக வர்ணிக்கிறார். அதாவது இறைவனுடைய அழகை நாம் அறிந்து அந்த அழகை நாம் ரசிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இறைவனுடைய அழகு என்றைக்கும் அழியாத அழகு. அவருடைய அழகு என்றைக்கும் இருக்கக்கூடியது. ஆனால் மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் அழியக்கூடியவை. அதனாலே இறைவனுடைய திருமேனி அழகிலே நாம் ஈடுபட நம்முடைய மனம் மிக உயர்ந்த நிலைக்கு போகும். அந்த கருத்து அமையும் படி வள்ளல் பெருமான் முதலிலே இங்கே தில்லை நடராச பெருமானுடைய அந்த திருமேனி அழகை வர்ணிக்கிறார். எப்படி வர்ணிக்கிறார் என்று சொன்னால் தலையிலிருந்து பாதமாக வர்ணிக்கிறார். அதாவது ஆதியிலிருந்து அந்தமாக வர்ணிக்கிறார். எனவே அந்த வர்ணிக்கக்கூடிய அதை அந்த ஒவ்வொரு அவயங்களையும் வர்ணித்து அதற்கு பிறகு தன்னுடைய வேண்டுதல்களை இங்கே வள்ளல் பெருமான் கேட்கிறார். திருவண்ண நதியும் என்று சொன்னால் திருவண்ண நதி என்று சொன்னால் மேன்மை இங்கே வண்ணம் என்பதற்கு நிறம் என்பது மாத்திரம் பொருள் அல்ல. வண்ணம் என்பதற்கு இப்படி என்று கூட அர்த்தம், இது போல என்று அர்த்தம் வரும், இந்த திறம் என்று அர்த்தம் வருமா. அதாவது இது ஒரு இலக்கிய உலகத்திலே ஒரு சிறப்பான ஒரு பாடல். வண்ணம் என்கின்ற ஒரு சொல் பல பொருளை குறித்து வருகிறது. அது என்னென்ன பொருளையெல்லாம் குறித்து வருகிறதோ அந்தந்த பொருளையெல்லாம் இந்த பாடலிலே அமையும்படி வள்ளலார் பாடியிருக்கிறார். ஒரு சொல் பல மொழி, அந்த ஒரு சொல்லை பல அர்த்தங்களுக்கு இந்த ஒரு பாடலிலே வள்ளலார் மிக அழகாக அவர்கள் இந்த ஒரு பாடலிலேயே அந்த ஒரு சொல்லுக்கு பல கருத்துக்களை வைத்து பாடியிருக்கிறார். எனவே அப்படி வள்ளல் பெருமானுடைய இலக்கிய திறத்திற்கு வள்ளல் பெருமானுடைய தமிழ் திறத்துக்கு அருள் திறத்துக்கு இந்த பாடல் ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு. இங்கே திருவண்ண நதி என்று சொன்னால் மேன்மை பொருந்திய நதி என்று அர்த்தம். இங்கே கங்கை என்று இதற்கு பொருள். அதைத்தான் திருவண்ண நதி என்று சொல்லுகிறார். எம்பெருமான் நடராச பெருமான் தன்னுடைய தலையிலே நதியை சூடியிருக்கிறார். எனவே முதலிலே தலையிலே இருப்பது நதி. அதனாலே அந்த நதியை அங்கே கங்கையை வள்ளல் பெருமான் திருவண்ண நதி என்று குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக வளை ஒரு வண்ண மதியும், அதாவது வளைந்த மதி. வளை ஒரு வண்ண மதி என்று சொன்னால் வளைந்திருக்கக்கூடிய தன்மையுடைய மதி. இங்கே மதி என்பது நிலா, அதாவது பிறை சந்திரன். அதற்கு அடுத்ததாக அவர் பிறை சந்திரனை சூடியிருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக வளர் செவ்வண்ணம் நன்னு தடையும், அதாவது என்றைக்கும் வளர்ந்து ஓங்கக்கூடிய செம்மை பொருந்திய செவ்வண்ணம். செவ்வண்ணம் என்று சொன்னால் செஞ்சடை என்று சொல்வார்கள். சிகப்பு சிகப்பாக இருக்கக்கூடியது சிவபெருமானுடைய தடை. அதனாலே அதை செஞ்சடை என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே வளர் செவ்வண்ணம் செம்மையான வண்ணம் நிறத்தை உடைய தடையையும் என்று அதற்கு அடுத்ததாக குறிப்பிடுகிறார். இப்போது அந்த கங்கையை சிறப்பித்தார், துரைச்சந்திரனை சிறப்பித்தார், இப்பொழுது அந்த தடையை சிறப்பிக்கிறார். அதற்கு அடுத்ததாக எருள் வண்ணன் உடல் விழியும் என்று குறிப்பிடுகிறார். எருள் என்று சொன்னால் பக்குவம். எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் பக்குவத்தை வழங்கக்கூடிய கருணை கண்களை உடையவன் அந்த இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். எனவே அவருடைய அந்த நெற்றிக்கண் எப்படிப்பட்டது என்று சொன்னால் எருள் வண்ணம், அதாவது பக்குவத்தை தரக்கூடியதாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக அருள் வண்ண வதனமும், அருளே வடிவாகிய வதனம், அதாவது முகத்தை உடைய இறைவன் என்று குறிப்பிடுகிறார். மகாதேவ மாலையிலும் கூட முதல் காப்பு செயலுடைய கருணை நிறைந்து அகமும் புறமும் துளும்பி வழிந்து உயிர்க்கெல்லாம் கலைகனாகி பெருள் நிறைந்த இன்ப நிலை வளர்க்கின்ற கண்ணுடையோ என்று இறைவனுடைய கண்ணை குறிப்பிடுவார். அந்த வகையிலே அது போல இங்கே பெருள் வண்ண நுதல் விழி, நுதல் விழி என்று சொன்னால் நெற்றி கண் என்று அர்த்தம். அருள் வண்ண வதனம், அருளை உடைய முகத்தையும் அந்த முகத்திலே திகழ்கின்ற அழகான வெண்ணகையும், அதாவது நல்ல சிரிப்பும் பொன் சிரிப்பும், இதை நீங்கள் அப்படியே உருவமாக செய்து பார்த்தால் உங்களுக்கு எவ்வளவு அழகான அந்த அருட்காட்சி கிடைக்கும் என்று பாருங்கள். அதாவது இறைவன் அந்த வள்ளல் பெருமானுடைய இந்த ஒவ்வொரு பாடலும் அப்படியே இறைவனுடைய அந்த ஆனந்த நடராஜ பெருமானுடைய தோற்றத்தை நம் கண் முன்பு கொண்டு வந்து நம்மை ஒரு தியான நிலையிலே ஈடுபடுத்துகிறது. இந்த பாடலை படிக்கின்ற போதே அப்படியே நடராஜருடைய உருவத்தை நாம் கற்பனை செய்து பார்த்தால் அழகான அந்த கங்கை, அதற்கு அடுத்ததாக பிறை, அதற்கு அடுத்ததாக அழகான சடை, அதற்கு அடுத்ததாக நெற்றிக்கண், அழகான அருள் ஒழுகக்கூடிய திருமுகம் என்று அப்படியே இதை கற்பனை செய்து கொண்டே வந்தால் இது இறைவனை தியானிக்கக்கூடியதாகவே உங்களுக்கு அமையும். அதற்கு அடுத்ததாக என்ன சொல்லுகிறார், இப்பொழுது கண் அதற்கு அடுத்ததாக முகம் சொல்லிவிட்டார். அந்த முகம் அழகான அந்த முகத்திலே அழகான வெண்ணகை நல்ல சிரிப்பு தவழ்கிறது, அருட்புன்னகை தவழக்கூடிய முகமாக அந்த இறைவனுடைய முகம் விளங்குகின்றது என்று வள்ளல் பெருமான் சிறப்பித்து பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக மறுவண்ண மணி குவளை மலர், அதாவது மறுவண்ணம் என்று சொன்னால் கொஞ்சம் கருமையும் நீளமும் அடர்ந்த நீளம் என்று சொல்வார்கள். குவளை மலர் எப்படி இருக்கும் என்று சொன்னால் நேவி ப்ளூ என்று நாம் சொல்லுவோம், நல்ல அடர்ந்த நீலத்தன்மை உடையது, அதுபோல மிக மருண்ட வண்ணத்தை உடைய அந்த குவளை மலர் போல இறைவனுடைய மிடர் கழுத்து இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர் கருணாமூர்த்தியாகி எல்லா உயிர்களுக்கும் ஏற்படக்கூடிய அந்த துன்பத்தை தவிர்க்கும் பொருட்டு, அதாவது விஷம் அது வெளிப்பட்ட போது அந்த விஷம் உலகத்திலே வெளிப்பட்டால் அது எல்லா உயிர்களுக்கும் துன்பமாகும் என்று கருதி அதை தானே அவர் அதை உண்டார். அப்போது அதை உண்ட போது அவருடைய கழுத்திலே அப்படிப்பட்ட ஒரு கருமை நிறம் ஏற்பட்டது என்று புராணத்திலே சொல்லுவார்கள். அந்த வகையிலே இங்கே வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகிறார், அந்த கருவண்ணமாக இருக்கக்கூடிய அந்த நீல வண்ணமாக இருக்கக்கூடிய அந்த குவளை மலரை போல இறைவனுடைய மிடர், அதாவது தொண்டை இருக்கிறது என்று வள்ளல் பெருமான் மிக அழகாக அதை வர்ணித்து பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக என்ன இருக்கிறது என்று சொன்னால் மலர் வண்ண மிடரும், மிடர் என்று சொன்னால் கழுத்து, அப்படிப்பட்ட நீல நிற கழுத்தை உடையவன் இறைவன். அதற்கு அடுத்ததாக மலை மகள் வண்ண மருவும் இடவும், மலை மகள் என்று சொன்னது உமையம்மை, அவர் மலையத்துவசன் பெற்ற மகள், எனவே அவர் உமையம்மையை மலை மகள் என்று சொல்லுவது மரபு. அப்படிப்பட்ட அந்த மலை மகள் மருவும் இடமும், அதாவது இறைவனத்திலே பாதியாக அருட்சக்தியாக அன்னை விளங்குகிறார் என்கின்ற கருத்தை இங்கு சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக மண் வண்ண மிகுதுணை பொன் வண்ண அடிமலரும், மண் வண்ணம் என்று சொன்னால் மண்ணிய திருவடி, மண்ணிய திருவடி என்று சொன்னால் யார் அந்த திருவடியை நினைத்து வழிபாடு செய்கின்றார்களோ, யார் இறைவனுடைய திருவடியை நினைத்து நினைக்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே மண்ணி, அதாவது இருந்து அவர்களுக்கு அருள் செய்யக்கூடியதாக அந்த திருவடி அமைவதனாலே அந்த அப்படிப்பட்டவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய திருவடி இறைவனுடைய பொன்னார் திருவடி என்பதனாலே இங்கே மண் வண்ண நெகுதுணை என்று சொல்கிறார். அதற்கு அடுத்ததாக பொன் வண்ண அடிமலரும். இறைவனுடைய அந்த தூக்கிய திருவடி எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நல்ல பொன்னிறமாக இருக்கிறது. இறைவனுடைய வழிவழகின்படி இறைவன் பொன்னிறமானவர் என்று சொல்லுவார்கள். எனவே அதுபோல் அவருடைய திருவடியும் அப்படி இருக்கிறது. மாணிக்க வண்ண வடிவும், அவர் அந்த அம்மை அவருடைய தேகத்திலே இருப்பதினாலே அந்த மாணிக்க வடிவத்திலே இறைவன் இருக்கிறார். அதாவது இறைவனுடைய வடிவம் மாணிக்க வடிவம், அம்மையினுடைய வடிவம் மரகத பச்சை என்று சொல்லுவார்கள். எனவே வளர் பெருமான் இங்கே என்ன சொல்லுகிறார், அப்படிப்பட்ட அந்த இறைவனுடைய திருவடி அந்த பொன் வண்ணமாகவும், அவருடைய தேகம் மாணிக்க மலை போல அந்த மாணிக்க வடிவத்திலேயும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்பொழுது இது இதுவரைக்கும் மிக அழகாக தலையிலிருந்து திருப்பாதம் வரை வள்ளல் பெருமான் அப்படியே இறைவனுடைய திரு அழகை வர்ணித்தார். இப்பொழுது வள்ளல் பெருமான் இறைவனை வர்ணித்து தன்னுடைய வேண்டுதலை கேட்கின்றார். இங்கே அன்பர்கள், இதுதான் நாம் இப்பொழுது இறைவனை நாம் வர்ணித்தோம், அது உண்மை, அது சரி. ஏன் வர்ணித்தோம் என்று சொன்னால் இறைவனிடத்திலிருந்து நாம் சிலவற்றை பெற வேண்டும். பொதுவாக இந்த உலகத்திலே நாம் ஏதாவது நமக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை பெரிதாக பேசினால் தருவார்கள். வாரியார் சுவாமிகள் ஒரு நகைச்சுவை சொல்வார்கள், மனைவி இடத்திலே போய், அம்மா நீ பெரிய இடத்து பெண், உன்னுடைய தந்தை வருகிறவர்களுக்கெல்லாம் வாரி கொடுக்கிற வள்ளல் என்று சொன்னால் மனைவி உடனே மிகச்சிறந்த பசும்பாலிலே மிக முதல் முதல் நிலையிலே வரிகட்டப்பட்ட அந்த காஃபியிலே அவர் நமக்கு காஃபி போட்டு கொடுப்பார் என்று சொல்லுவார்கள். எனவே அப்படி ஒரு நகைச்சுவைக்காக அப்படி வாரியார் சுவாமிகள் குறிப்பிடுவார்கள். அந்த அதன்படி அதாவது இறைவனுடைய இறைவனை புகழ்வது இறைவனுக்கு மாத்திரம் அல்ல, இறைவனுக்கு அதனாலே ஒன்றும் பயனில்லை. இறைவனை புகழ்வதனாலே நம்முடைய வினை தோயும், இறைவனை வழிபடுவதனாலே நம்முடைய வினைகள் நம்மை விட்டு போகும். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தோத்திரங்களை செய்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் செய்யக்கூடிய பாவங்கள் நம்மை விட்டு விலகும் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். அதை நாம் இங்கே கருத வேண்டும். எனவே இப்பொழுது இறைவனுடைய திரு அழகை வள்ளலார் வர்ணித்தார். இப்பொழுது ஒரு முக்கியமான வேண்டுதலை கேட்கின்றார். இந்த வேண்டுதல் வள்ளலார் நமக்காக கேட்கின்றார் என்றுதான் என்ன வேண்டியிருக்கிறது, என்ன கேட்கின்றார், இருவண்ண எனது மனது ஒரு வண்ணம் ஆகியே இடையராது என்னும் வண்ணம். அதாவது இரண்டு வகைப்பட்டு அலைகின்ற என்னுடைய மனம். இப்பொழுது நம்முடைய மனம் இப்பொழுது இங்கே சொற்பொழிவு கேட்டுக் கொண்டிருக்கிறது, இதே நேரத்திலே வேறு எங்கோ எதையோ ஒன்று சிந்தித்துக் கொண்டும் இருக்கும். முழுமையாக ஒரு நிலையிலே இந்த மனம் இருக்காது. இல்லை, இப்பொழுது மிக முழுமையாக இந்த சொற்பொழிவை கேட்டுக் கொண்டிருந்தாலும் கூட கொஞ்ச நேரத்திலே வேறு இடத்திற்கு போகும், திரும்பவும் வரும். எனவே இந்த மனம் இரண்டு பட்டு அலைகின்றது. இரண்டு பட்டு மட்டுமல்ல, அதாவது எத்தனையோ கோடி எண்ணங்கள் இந்த மனத்திலே தோன்றிக்கொண்டே இருக்கிறது. அந்த எண்ணங்கள் எல்லாம் ஒருமைப்பட்டு இறைவனை சிந்திக்கின்றனவா என்று சொன்னால் இவை ஏதேதோ நமக்கு தேவைப்படாத செய்திகளை எல்லாவற்றையும் அடுக்கடுக்காக சிந்தித்துக் கொண்டே இருக்கிறது. கோடிக்கணக்கான எண்ணங்கள் இந்த உலக இந்த மனத்திலே உதயமாகி நம்முடைய ஒருமை உணர்வை தடுத்து நாம் இறைவனை சிந்திக்க விடாதபடி செய்கின்றது. எனவே இப்படிப்பட்ட என்னுடைய மனம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு வண்ணமாக வேண்டும். ஒரு வண்ணமாக ஒருமுகப்பட்டு ஒரே நிலையிலே இருக்க வேண்டும். அது ஒரே நிலையிலே சாதாரணமாக இருந்தால் மட்டும் போதுமா? சும்மா இருந்தால் அதிலே பிரயோஜனம் என்ன என்று சொன்னால் அதிலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் வள்ளலார் என்ன சொல்லுகிறார், என்னது பல வகையாகப்பட்டு அலைகின்ற மனது ஒருமுகமாக ஆக வேண்டும். எதற்காக ஆக வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய திருவடியை இடையராது எண்ணுவதற்காக அது ஒருமையாக வேண்டும் என்று சொல்லுவார். என்னுடைய மனம் ஒருமையாக வேண்டும். எதற்காக ஒருமையாக வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய திருவடியை தொடர்ந்து நினைக்க வேண்டும், இடையராது எண்ணும் வண்ணம் என்று சொல்லுகிறார். இருவண்ண எனது மனது ஒரு வண்ணம் ஆகியே இடையராது எண்ணும் வண்ணம். உன்னுடைய திருவடியை அல்லது உன்னுடைய வடிவ அழகை, இப்போது வள்ளலார் முன்னே வர்ணித்தார் இல்லையா, தலையிலிருந்து கால் வரை இறைவனுடைய அந்த வடிவழகை வர்ணித்தாரு, அந்த வடிவ அழகை இடையறாமல் நான் எண்ணக்கூடிய, என்றைக்கும் மறக்காமல் நான் எண்ண வேண்டும். அதற்கு என்னுடைய மனம் அங்கும் இங்கும் விரிந்தலைய கூடாது, அப்போது ஒருமுகப்பட வேண்டும். அந்த அது ஒருமுகப்பட மாட்டேன் என்கிறது. அதனாலே அது எப்படி ஒருமுகப்பட வேண்டும் அல்லது எப்படி ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும் என்று எனக்கு நீ சொல்ல வேண்டும் என்று மனத்தை அடக்கும் திறம் எப்படி என்று எனக்கு நீ சொல்ல வேண்டும் என்று அந்த இறைவனிடத்திலே வடல் குருமான் கேட்கிறார். அதைத்தான் சொல்கிறார், இப்படி உன்னை இடையறாது எண்ணக்கூடிய இந்த நிலை எனக்கு எப்படி உண்டாகுமோ, எவ்வண்ணம் அப்படி என்றால் எப்படி உண்டாகும், அவ்வண்ணம் அப்படி உண்டாகக்கூடிய நிலையை இவ்வண்ணம் இப்படித்தான் என்று எனக்கு எனக்கு சொல்ல வேண்டியது உன்னுடைய பெரும் கருணை, உன் கருணை வண்ணம். எனக்கு அது எப்படி என்று தெரியாது, அது எந்த வண்ணம், அது எப்படி, அப்படிப்பட்ட அந்த நிலையை அது எப்படி என்பதை, அதை எப்படி நான் அடைய வேண்டும் என்பதை அதை எனக்கு இப்பொழுதே நீ சொல்ல வேண்டும். எவ்வண்ணம் அவ்வண்ணம் இவ்வண்ணம், எவ்வளவு அழகாக வள்ளல் பெருமானுடைய தமிழ் அப்படியே ஞான தமிழ் அங்கே விளையாடுகிறது. எனவே அது எவ்வண்ணம் அவ்வண்ணம் இவ்வண்ணம் இப்படித்தான் என்று எனக்கு நீ சொல்ல வேண்டும் எல்லாம் அல்ல இறைவனே என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக கருவண்ணம், கருவண்ணம் என்பது ஆணவம், அதாவது துர்மார்க்கம். இந்த இந்த அதாவது இந்த எண்ணங்கள் எல்லாம் நீங்க, தவறான எண்ணங்கள், குற்றம் புரிந்திய எண்ணங்கள் எல்லாம் நீங்க அதெல்லாம் அற்று போகும்படியாக உளம் பெருவண்ணம் உர, இந்த உள்ளம் பெரிய நிலையை அடையும் பொருட்டாக கடல் வண்ணம் என்னும் அமுதே குறிப்பை தருகிறார். நாம் எல்லாம் வழிபடக்கூடிய திருமாலுக்கு கடல் வண்ணம் என்று பெயர். ஏனென்று சொன்னால் அவர் கடல் எந்த வண்ணத்திலே இருக்கிறதோ அந்த வண்ணத்திலே இருக்கிறார், கடலிலே வசிக்கிறார். எனவே அப்படிப்பட்ட திருமாலே என்ன செய்கிறார், இறைவனை வழிபடுகிறார். எப்படி, எதற்காக வழிபடுகிறார், தன்னுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய கருவண்ணம் குற்றங்கள் எல்லாம் நீங்கி உளம் பெரிய பெரிய நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக அவர் இங்கே திருமாலை திருமாலே அவரை வழிபடுகிறார். அப்படிப்பட்ட இறைவனே, திருமாலே வழிபட்டு ஏற்கக்கூடிய இறைவனே என்று சொல்லி அமுதே என்று சொல்லி கனக அம்பலனாக, கனகம் என்று சொன்னால் பொன், பொற்சபையிலே ஆடக்கூடிய அந்த அம்பலத்திற்கு நாதனே, கருணையும் கண, கருணையா கருணையே வடிகின்ற கருணையே ஒழுகுகின்ற கண்களை உடையவனே, போத கமல துஞ்சித பாதனே. போத கமலம் என்பது, அதாவது போத கமலம் என்று சொன்னால் இறைவனுடைய திருவடி ஞானம். ஒரு திருவடி பரஞானம், இன்னொரு திருவடி அபரஞானம். இதிலே பரஞானம் என்பது நாம் உணர்ந்து தெரிந்து கொள்வது. நாம் ஒரு செயலை உணர்ந்திருக்கிறோம், நாம் அனுபவப்பட்டு தெரிந்த, அதாவது அனுபவ ஞானம் என்பது பரஞானம். அபரஞானம் என்பது சாஸ்திர ஞானம். இப்பொழுது ஒரு நூலிலே ஒரு நூலை படித்து அந்த நூலில் இருப்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம், அதற்கு பெயர் அபரஞானம், அனுபவப்படுவது பரஞானம். அப்படிப்பட்ட இந்த ஞானமே திருவடியாக இருக்கக்கூடியவனே. குஞ்சிதம் என்று சொன்னால் வளைந்திருப்பது என்று பொருள். நீங்கள் நடராஜருடைய அந்த திருவடியை பார்த்தால் அந்த திருவடி இப்படி வளைந்திருக்கும். எதற்காக வளைந்திருக்கிறது என்று சொன்னால், இறைவன் அடியார்களுக்கு அருள வேண்டும் என்று இறைவனும் நம்மை நோக்கி வர வேண்டும், நாமும் இறைவனை நோக்கி போக வேண்டும். எனவே அந்த குஞ்சித பாதம் என்பதற்கு எதற்கு அடையாளம் என்று சொன்னால், இறைவன் தன்னுடைய திருவருளை நமக்கு வழங்குவதற்கு எப்பொழுதும் நம்மை நோக்கி காத்திருக்கிறான் என்பதை உணர்த்துவதற்காக இறைவன் தன்னுடைய திருவடியை வளைத்து தன்னை வழிபடுவதற்கு ஒரு இலகு செய்வதற்கு வசதி செய்வதற்காக அப்படி ஆன்மாக்களை நோக்கி அவன் இருக்கிறான் என்கின்ற ஒரு கருத்தும் நாம் இங்கே சிந்திக்கத்தக்கது. எனவே அப்படிப்பட்ட பாதத்தை உடையவனே என்று இங்கே வள்ளல் பெருமான் வேண்டுகிறார். நிறைவு கருத்தாக முதலிலே இறைவனுடைய வடிவழகை வர்ணித்தார். அந்த இறைவனுடைய வடிவு அழகையும் அவனுடைய திருவடியையும் என்றைக்கும் நினைக்கும் பொருட்டு மனம் ஒருமைப்பட வேண்டும். அந்த மன ஒருமை எப்படி அடைய வேண்டும் என்கின்ற அந்த ரகசியத்தை, அந்த அருள் நிலையை எனக்கு நீ உபதேசிக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் கேட்கின்றார். அல்லது அதற்கு நீயே எனக்கு திருவருள் செய்ய வேண்டும் என்று வள்ளல் பெருமான் கேட்கின்றார். எனவே அந்த கருத்தை நாமும் உணர்ந்து, நாமும் இறைவனை என்றைக்கும் இளையராது எண்ணக்கூடிய அந்த நிலையை நமக்கு இறைவன் வழங்க வேண்டும், அவனுடைய திருவடியை என்றைக்கும் சிந்திக்கக்கூடிய நிலையை இறைவன் நமக்கு வழங்க வேண்டும், மனம் ஒருமைப்பட வேண்டும் என்கின்ற இந்த வேண்டுதலை நாமும் இறைவனிடத்திலே தினமும் பாராயணம் செய்து இந்த உயர்ந்த நிலையை பெற்றுக் கொள்வோமாக. இப்பொழுது இந்த பாடலை அம்மையார் பாடுவார்கள்.
ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, இருவண்ண நதியும் வடை ஒருவண்ண மதியும் வடல் எவ்வண்ணம் நல்ல படையும், திருவண்ண நதியும் வடை ஒரு வண்ண மதியும் வள செவ்வண்ணன் கடையும், பேருள் வண்ணூதல் வியும் அருள் வண்ணமும் திகழ் வண்ண நகையும், மறுவண்ணமணி குவளை மலர் வண்ணமிடருமலை மகள் வண்ண மருவும் இடமும், மண்வண்ணமிகு துணை உண்வண்ண அடிமதரும் மாணிக்க வண்ண வடிவும், இருவண் மனதொரு வண்ணம் ஆகியே இடையராதின்னும் வண்ணம், யுவண்ணம் ஒவ்வண்ணம் யுவண்ணமின்றிவன் இயம்பல்வும் கருணை வண்ணம், கருவண்ண மரபுளம் கடல் வண்ணும் அமுதே கனகம்பலாத கருணயங்கள போல கமல கொஞ்சில கமல குஞ்சித
அம்மையார் அவர்களுக்கு நன்றி. அதற்கடுத்துதான் இப்பொழுது நாம் இரண்டாவது பாடலை சிந்திக்கலாம். இந்த பாடலே வள்ளல் பெருமான் ஒரு கதை போல ஒரு செய்தியை குறிப்பிட்டு அதை தன்னோடு அவர் ஒருமைப்படுத்தி பேசுகிறார். அதாவது ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார், அந்த உதாரணத்துக்கு பிறகு அதை தன்னோடு பொருத்தி பேசுகிறார். அது என்ன உதாரணம் என்று சொன்னால், இப்பொழுது ஒரு பெரிய காடு இருக்கிறது, அடர்ந்த காடு. அந்த பெரிய அடர்ந்த காட்டிலே மிக கொடிய விலங்குகள் எல்லாம் இருக்கின்றன. அங்கே விலங்குகள் இருப்பதோடு கூட அங்கே யார் வருகிறார் போகிறார் என்று பார்ப்பதற்கு முடியாதபடி சூரிய வெளிச்சமே இல்லை. ஏனென்று சொன்னால் அவ்வளவு அடர்த்தியான காடாக அந்த காடு இருக்கிறது. இங்கே இப்படிப்பட்ட இடத்திலே ஒரு சாதாரண மனிதனை, அவனிடத்திலே எந்த விதமான பொருட்களும் இன்றி அவனை சாதாரணமாக அங்கே விட்டுவிட்டால், அதுவும் நல்ல விஞ்ஞான வளர்ச்சியிலே அவன் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், இப்போ அமெரிக்கா போல அல்லது இந்தியா போல விஞ்ஞான வளர்ச்சியை பயன்படுத்தக்கூடிய அப்படி ஒரு மனிதனை கொண்டு போய் அந்த அமேசான் காடு போன்ற மிக அந்த பழமையான காட்டிலே அதை விட்டுவிட்டால் அவன் எவ்வளவு வருத்தப்படுவான். அதை போல நான் இந்த உடம்பிலே இருந்து வருத்தப்படுகிறேன் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். சரி, அப்படி என்றால் எது காடு என்று சொன்னால், மனமாயை என்பது காடு இங்கே இருக்கிறது. அதாவது காடு இப்பொழுது வெளியிலே காடு என்பது ஏதோ ஒரு அடர்ந்த காடு, இந்த அமேசான் காடு என்று வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது நமக்கு காடு, இந்த ஆன்மா என்பவன் தான் மனிதன். எப்படி அந்த காட்டிலே மனிதன் தனியாக தவித்து துன்பப்படுகிறானோ அதை போல இந்த மாயையாகிய காட்டிலே தவிப்பவன் மனிதன். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் எது என்று சொன்னால், என் ஒரு விருப்பாடி வல் விலங்கு இனம். அதாவது நாம் விரும்பக்கூடிய விருப்பங்கள் இருக்கு இல்லையா, ஆசை, இந்த ஆசை முதலீடுகள் எல்லாம் விலங்குகளாக இருந்து பயமுறுத்துகின்றன. அதாவது இந்த உலகத்திலே புத்தரை பிராப்தரே ஞானி என்று சொல்லுவார்கள். அவருடைய மொத்த கருத்தையும் படித்து பார்த்தால் அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று குறிப்பிடுவார்கள். அதே கருத்தை தான் நம்முடைய வள்ளல் பெருமானம் இந்த பதிகத்திலேயே குறிப்பிடுகிறார். அதை போல திருவள்ளுவரும் குறிப்பிடுகிறார். அதாவது இந்த ஆசைதான் இந்த பிறப்புக்கு வித்து. எப்பொழுதெல்லாம் நமக்கு ஆசை உண்டாகிறதோ அந்த ஆசையினாலே துன்பம் உண்டாகும். எந்த ஆசையை நாம் விட்டுவிட்டோமோ அந்த ஆசையினாலே நமக்கு துன்பம் இல்லை என்று குறிப்பிடுகிறார். அந்த திருக்குறளை எப்படி எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், அந்த ஆசையை நீக்கினால் துன்பம் இல்லை என்று சொல்லக்கூடிய திருக்குறள், பற்றுக்களை நீக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய திருக்குறள், அந்த திருக்குறளை நீங்கள் சொன்னால் அந்த திருக்குறள் உடலு ஒட்டாது உங்களுக்கு. யாதனின் யாதனின் நீங்கியானோதல் அதனின் அதனின் இளன் என்பது அந்த திருக்குறள். எந்தெந்த பொருட்களிலிருந்து எந்தெந்த பொருட்களிலிருந்து நமக்கு பற்றில்லையோ அந்தந்த பொருளால் அந்தந்த பொருளால் நமக்கு துன்பம் இல்லை என்பது அந்த திருக்குறள். அந்த திருக்குறளை நீங்கள் வாசித்தால், அந்த திருக்குறளை அந்த குறளை நீங்கள் சொன்னால் உங்கள் உதடு ஒட்டாது. ஏனென்று சொன்னால் இது பற்றை பிரிக்கக்கூடிய திருக்குறள் என்பதனாலே திருவள்ளுவர் மிக அழகாக ஒட்டினால் அது பற்றாகிவிடும், பற்றி நீக்க வேண்டிய திருக்குறள் என்பதனாலே அந்த அந்த உதடை கூட ஒட்டாத அளவுக்கு மிக அழகாக அதை அருளி செய்திருக்கிறார். அவர்கள் எல்லாம் தெய்வ புலவர்கள். எனவே இப்பொழுது நாம் இங்கே பார்த்தது எண்ணூறு விருப்பாதி வல் விலங்கு இனமெல்லாம். இங்கே என்னுடைய விருப்பம், என்னுடைய விருப்பம், ஆசை, கோபம், காமம், மோகம், மதம், மாத்திரியம் முதலிய இந்த விலங்குகள் எல்லாம் இந்த மாயையாகிய மனமாயையாகிய காட்டிலே இருக்கின்றன. இங்கே ஒளி இல்லை, இடைவிடாது உழல. இந்த விலங்குகள் எல்லாம் ஒரு இடத்திலே தூங்குவதில்லை, நம்மை பயமுறுத்தும் பொருட்டாக நம் இடத்திலே வந்து வந்து போகிறது. இப்பொழுது மனம் இருக்கிறது, இந்த எண்ணங்கள் எல்லாம் நமக்கு தோன்றாமல் இருந்தால் நமக்கு துன்பம் இல்லை, ஆனால் நமக்கு வந்து வந்து அவைகள் துன்பம் கொடுத்துகின்றன. நாம் நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை ரொம்ப சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது, அல்லது நாம் நடந்த நிகழ்வை சிந்தித்துக் கொண்டிருப்போம். இப்படி ஏதாவது அந்த மனத்தினுடைய எண்ண அலைவுகள் இருந்து கொண்டே இருக்கும். அதைத்தான் இங்க என்ன சொல்லுகிறார், இடைவிடாது உழல, அவைகள் வந்து வந்து போகின்றன என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். ஒளி ஓர் எல்லளவும் இன்றி, ஒரு எல் அளவிற்கு கூட ஒளி இல்லை, வெளிச்சம் இல்லை, இன்றி அஞ்ஞான இருள் மூடிக. இப்பொழுது இங்கே இருள் என்று சொன்னால் எது, அஞ்ஞானம், ஞானமில்லாத தன்மை, ஆணவம் என்பதுதான் இங்கே இருள் என்று குறிப்பிடுகிறார். காடு என்பது மனம், மனமாயை, அதுதான் காடு. அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் நம்முடைய ஆசை, கோபம், பஞ்சமா பாதகங்கள். அதற்கு அடுத்ததாக அங்கே இருட்டு அஞ்ஞானம், இருள் மூடிட, இருண்டு உயிர் மருண்டு மாழ்க. இங்கே அங்கே இருக்கக்கூடிய மனிதன் யார் என்று சொன்னால் அவன்தான் ஆன்மா. அந்த ஆன்மா எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இப்பொழுது விலங்குகள் வருகின்றன, அங்கே ஒளி இல்லை என்று சொன்னால் அவன் எவ்வளவு துன்பப்படுவானோ அதை போல இங்கே ஆன்மாக்கள் இந்த மாய தேகத்திலே துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. வெளியிலே ஏதோ நாம் வாழுகிறோம், அப்படி வாழ்கிற போது நமக்கு நாம் மகிழ்ச்சியாக இருப்பது போல தோன்றினாலும் கூட நாம் தினம் தினமும் பயந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது வந்து எல்லோருக்கும் இது பொதுவானது. இப்பொழுது நாம் நமக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் சேமித்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் ஏன், நமக்கு ஒரு பயம் இருக்கிறது. அந்த பயம் என்ன என்று சொன்னால், நாளைக்கு நமக்கு இல்லாமல் போய்விட்டால் என்ன செய்வது, அதனாலே நாம் சேமித்து வைத்திருக்கிறோம். அதை யாராவது ஒருவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டால் நமக்கு வருத்தம் உண்டாகிறது, துன்பம் உண்டாகிறது. ஐயோ, நாம் இவ்வளவு காலம் நமக்கு வேண்டும் என்று சேமித்து வைத்தோமே, இதை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்களே என்று நாம் துன்பப்படுகிறோம். எனவே இப்படி நாம் இருக்கிறோம். எனவே அந்த அஞ்ஞானம் நம்மை மூடி நமக்கு துன்பத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. இப்போது வள்ளலார் இங்கே என்ன சொல்லுகிறார், என்ன வேண்டுகிறார், இறைவனே இந்த மனமாயையாகிய காட்டை கடந்து நான் நீ இருக்கக்கூடிய அருள் ஞான நாட்டை நான் அடைய வேண்டும். இப்போது நான் இந்த காட்டிலே இருக்கிறேன், நம்ம யாராவது ஒருவர் ஐயோ இவர் இப்படி துன்பப்படுகிறாரு என்று ஒரு ஹெலிகாப்டர் கொண்டு வந்து அந்த காட்டில இறக்கி நம்ம அங்கிருந்து கொண்டு போய் அமெரிக்காவிலோ இந்தியாவிலோ நாம் வாழுகிற நல்ல இடத்திலே நமக்கு எல்லா வசதியும் கிடைக்கக்கூடிய இடத்திலே நமக்கு பயம் இல்லாத இடத்திலே நமக்கு ஒளி இருக்கிற இடத்திலே நாம் நமக்கு நல்ல உணவு கிடைக்கிற இடத்திலே நம்மை விட்டால் நாம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவோமோ அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை ஞானிகள் இந்த மாயையாகிய நிலையிலிருந்து நீங்கி அருள்நிலையை அடையும் போது மகிழ்ச்சி அடைகிறார்கள். அதனால் இங்கே வள்ளலார் என்ன கேட்கின்றார், இந்த மனமாயையாகிய இந்த காடு இந்த காட்டை நான் கடந்து நீ இருக்கக்கூடிய அருள் ஞான நாடு. இப்போது பாருங்கள், நாம் எல்லாரும் விலங்குகளாகத்தான் இருக்கிறோம். எப்படி என்று சொன்னால் நாம் எல்லாம் மாயையாகிய காட்டிலே இருக்கிறோம். அதனாலே நாம் இறைவனுடைய அருள் ஞான நாட்டை அடைய வேண்டும். எனவே அது நாடு, இது காடு. இறைவன் இருக்கக்கூடியது ஞான நாடு. நமக்கு இது பொதுவாக நாடாக தெரிகிறது, ஆனால் இது நாடு என்று சொன்னால் இது நாடு இல்லை. முக்திக்கு வீடு பேரு என்று சொல்வார்கள், வீட்டடைதல் என்று பேர். இப்போ இது நாம் உட்கார்ந்திருப்பதும் வீடு, ஆனால் முக்திக்கு வீடு என்று ஏன் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஏதோ உலகத்திற்கு சில சௌகரியங்களோ சௌகரியங்கள் நமக்கு இருக்கிறது, அதனாலே நாம் வீடு. ஆனால் நாம் நினைத்தபடி நம்முடைய வீட்டிலே செய்ய முடியாது. அதாவது சுதந்திரம், இப்பொழுது நம்முடைய வீட்டிலே ஓரளவுக்கு சுதந்திரமாக இருக்கலாம். நாம் மிக சத்தமாக வைத்து பாட்டு கேட்டால் பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வந்து விடுவான், எப்படி இவ்வளவு சத்தமாக பாடல் வைக்கலாம் என்று. ஆனால் வீடு இறைவனை நாம் அடைகின்ற போது இறைவனே நாமாய் நாமே இறைவனாய். வள்ளலார் எப்படி சொல்கிறாரு, வள்ளலார் எப்படி சொல்லுகிறார், நான் இப்போது இங்கிருக்கிறேன், இனி எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வேன், என்னுடைய அறிவு அண்டாண்டங்களையும் கடந்திருக்கிறது என்று தன்னுடைய சுதந்திரத்தை வள்ளல் பெருமான் விரித்து கொண்டார்கள். அப்படிப்பட்டதுதான் வீடு, வீடு பேரு சுதந்திரம் என்பது. எனவே அப்படிப்பட்ட நிலையை நான் அடையக்கூடிய நாள் எந்த நாள்? வள்ளலார் அழகாக கேட்கிறார், நன்னு மனமாயையாம் காட்டை கடந்து நின் ஞான அருள் நாட்டை அடையும் நாள் எந்த நாள், என்னைக்கப்பா, என்றைக்கு எனக்கு சொல், அந்த நாள் இந்த நாள் என்று வள்ளல் பெருமான் இங்கே கேட்கிறார். அதாவது இந்த மாயையாகிய அந்த நிலையை கடந்து நான் உன்னுடைய அருள் ஞான நாட்டை அடையக்கூடிய நாள் என்றைக்கு வரும், அந்த நாள் அது என்றைக்கு வரக்கூடிய நாள் என்பதையும் கடந்து அது இன்றைக்கு எனக்கு நீ அருள் செய்யக்கூடாதா என்றும் கேட்பதாகவும் வைத்துக் கொள்ளலாம். இன்னொரு வகையிலே அந்த நாள் எந்த நாள் என்று எனக்கு நீ சொல் என்று வள்ளல் பெருமான் இறைவனை கேட்கின்றார் என்றும் வைத்துக் கொள்ளலாம். எனவே நாயினியருக்கு அருள் செய் கண்டார், அப்படி எனக்கு திருவருள் செய்வா என்று குறிப்பிடுகிறார். விண்ணுறு சுடற்கெலாம் சுடர் அழித்து ஒரு பெரு வெளிக்குள் வளர்கின்ற சுடரே. அதாவது இப்போது நாம் பார்க்கலாம், சூரிய சந்திர ஜோதிய ஜோதி என்று ஆரியர் புகழ் தரும் அருப்பெருஞ்சோதி. அதாவது இறைவனுடைய அந்த ஒளிதான் இந்த உலகங்கள் எல்லாம் இயங்குவதற்கு ஆதார சக்தியாக இருக்கின்றன. எனவே விண்ணிலே இருக்கக்கூடிய சுடர்களுக்கு எல்லாம் வள்ளலார் எல்லாம் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த விண்ணிலே சுழலக்கூடிய எல்லாம் ஒளிரக்கூடிய பொருள் இருக்க, இந்த நட்சத்திரங்கள் நாம் கோடிக்கணக்காக பார்க்கிறோம், அத்தனையும் ஒளி பொருந்தியதாக இருப்பதனால்தான் நாம் இங்கே பூமியிலே இருந்து பார்த்தாலும் அவைகள் எல்லாம் தெரிகின்றன. எனவே அந்த அளவிலே அந்த விண்ணிலே இருக்கக்கூடிய சுடர்களுக்கு எல்லாம் சுடரை அழித்து வெளிக்குள்ளே, அதாவது அந்த ஞானாகாச வெளிக்குள்ளே தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சுடர் போன்றவனே, வித்தொன்றுமின்றியே விளைவெல்லாம் தருகின்ற விஞ்ஞான மழை செய்யும் முகிலே. அதாவது ஒரு விதை இருந்தால்தான் வளர முடியும், ஒரு செடி வளர முடியும், ஆனால் அப்படி அல்லாமல் வித்து இல்லாமலே விளைவை தரக்கூடிய மழை போன்றவனே, உயர்ந்த ஞானத்தை உடைய ஞான மழை போன்றவனே, அந்த முகிலே அதாவது அந்த மேகத்தை போன்றவனே என்று இங்கே வளல் பெருமான் இறைவனை புகழ்ந்து சொல்கிறார். கண்ணுறு நுதற் பெரும் கடவுளே மந்தினில் கருணை நடம் இடு தெய்வமே. அதாவது கண், அதாவது நெற்றியிலே கண்ணை உடைய இறைவனே, திருச்சிற்றம்பலத்திலே எல்லா உயிர்களும் இன்புறும்படியாக கருணை நடத்தை செய்யக்கூடிய இறைவனே கனக அம்பலனாக. நான் முன்பே சொன்னது போல பொற்சபையிலே ஆடக்கூடிய கருணையே கண்களாக உடைய ஞான திருவடிகளை உடைய இறைவனே என்று மிக அழகாக இந்த பாடலே குறிப்பிடுகிறார். நிறைவு கருத்தாக மனமாயையாகி இந்த காட்டை கடந்து நான் அருள் நீ இருக்கக்கூடிய அந்த அருள் ஞான நாட்டை நான் அடையக்கூடிய நாள் எந்த நாள் என்று எனக்கு நீ திருவருள் செய்வாய். அப்பனே எனக்கு என்னை விரைவாக இந்த மனமாயையாகிய இந்த காட்டை கடந்து உன்னுடைய அருள் ஞான நாட்டை அடையும் பொருட்டு எனக்கு திருவருள் செய்து அருள் புரிவாய் என்று வள்ளல் பெருமான் இங்கே வேண்டுகிறார்கள். இப்பொழுது இந்த பாடலை அம்மையார் பாடுவார்கள்.
பாதி வல்லுவிலங்கினம் இடைவிடாதுழல பொலி போல் எல்லடவும் இன்றி அஞ்ஞான இருள் மோடிட இருண்டுயிர் மருண்டு மாழ்க. நன்னு மனமாயையாம் காட்டை கடந்து நின் யான அருணாட்டை கடையும் நாள் எந்த நாள் அந்த நாள் இந்த நாள் என்று நாயிலே கருசை கண்டாள். இன்னொரு சுடற்கேலாம் சுடரளித்தோரு தேரு வெளிக்குள் வளர்கின்ற சுடரே வித்துந்தும் இந்தியே விளைவெல்லாம் தருகின்ற விஞ்ஞான மழை செய்முகிலே கண்ணுரு நுதற்பேரும் கடவுளே மன்னின கருணை நடமிடு தெய்வமே கனகம்பலநாத கருணயங்கனபூத கமல குஞ்சித பாதரே கமல குஞ்சித பாதனே.
அம்மையார் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நாம் அடுத்த மூன்றாவது பாடலை சிந்திப்போம். இன்னொரு சின்ன விண்ணப்பம் என்று என்ன என்று சொன்னால், இது மொத்தம் 10 பாடல்களை கொண்டுதான் இருக்கிறது. நமக்கு நேரம் இருந்தால் 10 பாடல்களையும் சிந்திக்கலாம். இல்லை என்று சொன்னால் நம் எவ்வளவு நேரம் நமக்கு அங்கே இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ அந்த அப்பொழுது எனக்கு அது குறித்து எனக்கு ஒரு சின்ன அறிவிப்பு கொடுத்தால் நாம் சிந்திக்க இயன்றவரை நாம் சிந்தித்து மற்ற பாடல்களை நாம் அடுத்த மாதம் கூட சிந்திக்கலாம். உங்களுடைய விருப்பத்தின்படி அது உங்களுக்கு நேரம் இன்மை இருக்கிறது என்று சொன்னால் நாம் அடுத்த மாதம் கூட அதை சிந்திக்கலாம். இதை நான் இங்கே இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன். அதை ஜெயராஜையா அல்லது மற்றவர்கள் எனக்கு சொன்னால் அதற்கேற்றது போல நாம் இந்த பகுதிகளை நாம் அதற்கு சுருக்கியும் நீட்டியும் நாம் அதை செய்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் அதற்கு அடுத்ததாக நாம் இப்பொழுது மூன்றாவது பாடலை இப்பொழுது நாம் சிந்திக்கலாம். இந்த மூன்றாவது பாடல் மிக உயர்ந்த தத்துவ கருத்தை உள்ளடக்கியதாக இருக்கு. அதாவது ஒளிவிலுடுக்கத்திலே சொல்லக்கூடிய ஒளிவிலுடுக்கத்தினுடைய அந்த முழு கருத்தையும் வள்ளல் பெருமான் இந்த ஒரு பாடலிலே குறிப்பிடுகிறார். அதாவது ஒளிவிலுடுக்கம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், முதலிலே தத்துவங்களை அறிந்து அந்த தத்துவங்களை கடந்து அதற்கு அதீதமாகி அந்த தத்துவங்களை நீத்து பறை தரிசனம் அருள் தரிசனம் அதற்கடுத்ததாக பறை தரிசனம் அதற்கடுத்ததாக பரயோகம் அதற்கடுத்ததாக பரயோக நீக்கம் அதற்கடுத்ததாக ஆனந்தம் அதற்கடுத்ததாக ஆனந்தாதீதம் அதற்கடுத்ததாக அந்த அருட்சத்தினுடைய திருவுருளாலே சிவாத்வைதத்தை பெறுவது என்கின்ற இந்த பரிமுறைகளிலே மிக அழகாக இந்த ஒளிவுடுக்கம் அந்த நிலையை குறிப்பிடுகிறது. அதே கருத்தை இங்கே வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அதாவது பூத நெறி ஆதிவரு நாத நெறி வரையுமால் புகழும் மூ உலகம் மீது. இங்கே பூத நெறி என்பது ஆன்ம தத்துவம் என்று பெயர், நாத நெறி என்பது சிவ தத்துவம் என்று பெயர். அதாவது மண்ணிலே தொடங்குவதனாலே ஆன்ம தத்துவம் மண்ணிலே தொடங்குவதனாலே அதை பூத நெறி என்றும், சிவ தத்துவம் நாதத்திலே முடிவடைவதனாலே அதை நாதன் அதை நாத நெறி என்றும் குறிப்பிடுகிறார். இதற்கு பூதநெறி ஆதிவர் நாதநெறி வர என்று சொன்னால் அதிலே தொடங்கி இது முடிகிறது. எனவே நடுவில் இருக்கக்கூடிய ஒரு உலகம் தத்துவ உலகம், வித்யா தத்துவம். எனவே அந்த மூன்று உலகையும் நீத்து, அதாவது இந்த மூன்று தத்துவங்களையும் கடந்து குறைவுற்ற மூலம் எனும் இருள் நிலம் அகன்று. இங்கே மூலம் என்பது ஆணவம், அறியாமை, அஞ்ஞானம். எனவே குறை என்று சொன்னால் குற்றம். இந்த குற்றத்தை உடைய இந்த மூலம் என்கின்ற இந்த இருள் நிலத்தை கடந்து அதற்கு மேல் போய், இப்போ இங்க என்ன சொல்லுகிறார், இங்கே தத்துவ நிகரகத்தை சொல்லிவிட்டார். வளல் பெருமான் குறிப்பிடுகிறார் இல்லையா, நம்முடைய அரும்பெரும் புருஷார்த்தங்கள் நான் நான்கிலே கடவுள் தத்துவ நிகரகம் செய்தல் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய இந்த கருத்து. பூதநெறி ஆதிவர் நாதநெறி வரையுமா புகழும் மூ உலகம் நீத்து என்பது என்ன என்று சொன்னால் அதுதான் தத்துவ நிகரகம். அதற்கு அடுத்ததாக இந்த ஆணவமாகிய அந்த நிலையை கடந்து அதற்கு மேல் போய், அகன்று மேல் போய் அருள் ஒளி துளை துணையினார், அதாவது அருளாகிய அந்த ஞான ஒளியினுடைய துணையினாலே வேத நெறி புகழ் சகல கேவலம் இல்லாத பரவெளி கண்டு, அதாவது வேதமும் ஆகமமும் புகழக்கூடிய நெறி சகல கேவலம் இல்லாத பரவெளியில் அது குறிப்பிடுகிறது. அதாவது இங்கே சகலம் என்பது என்ன என்று சொன்னால் பிறப்புக்கு ஆன்மாக்கள் உட்பட்ட நிலை. இப்போது நாம் எல்லாம் சகல நிலையிலே இருக்கிறோம். ஆன்மாக்கள் பாசாந்த காலத்தில் இருந்தன, பாசாந்த காலத்திலிருந்து இப்பொழுது நாம் சகலத்தில், அதாவது நமக்கு உடம்பு சொந்த பந்தம் முதலிய இந்த தனுகரண போன போகங்கள் எல்லாம் உடையவர்களாக நாம் இருக்கிறோம். இதற்கு சகல நிலை என்று பெயர். கேவலம் என்பது இந்த பிறப்புக்கு உட்படாத நிலை. ஆன்மாக்கள் எங்கே இருக்கின்றது என்று அந்த ஆன்மாக்களுக்கு தெரியாமல் பாசாந்தகாரத்திலே மூழ்கி கிடந்த நிலைக்கு அந்த சகல கேவலம் என்று பெயர். இதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய நிலை சுத்த நிலை. சுத்த நிலை என்பது இறைவனை அடைந்து இறைவனுடைய பயப்பட்டு இறைவனுடைய திருவுருளினாலே அவனோடு இருக்கக்கூடிய நிலைக்கு சுத்த நிலை என்று பெயர். அதனாலே வள்ளலார் இங்கு என்ன சொல்லுகிறார், இந்த வேதமும் ஆகம நெறிகளும் எதை குறிப்பிடுகின்றன என்று சொன்னால் எல்லா உயிர்களும் ஆன்மாக்களும் சுத்த நிலையை அடைய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றன. எனவே அப்படி அந்த சுத்த நிலையை நான் அடைந்து அந்த பரவெளியை கண்டுகொண்டு கண்ட விளைவின்றி நான் இன்றி வெளியின்றி வெளியாய் விளங்குனால் என்று அருளுவார். இங்கே மிக உயர்ந்த கருத்தை இங்கு குறிப்பிடுகிறார். இது ஒளிவினுடைய நிறைவு கருத்தாக இந்த கருத்து வருகிறது. இப்பொழுது ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். இப்பொழுது எனக்கு ஒருவர் ஒரு பழச்சாறு கொடுக்கிறார், அதாவது ஒரு மாம்பழச்சாறு கொடுக்கிறார். இப்பொழுது மாம்பழச்சாறு ஒரு டம்ளரிலே அல்லது ஒரு குடுவையிலே இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த டம்ளரிலே அது இருக்கிறது, அது அந்த மாம்பழச்சாறு ஒரு பொருள். நான் அதை அருந்த வேண்டும், நான் அருந்த வேண்டிய நான் ஒரு பொருள். இந்த மாம்பழச்சாறை நான் அருந்துகிற போது எனக்கு அதனாலே ஒரு உணர்வு உண்டாகும், ஒரு அனுபவம் உண்டாகும். இது ஒரு பொருள். ஆக மொத்தம் மூன்று பொருள். மாம்பழச்சாறு ஒரு பொருள், அந்த மாம்பழச்சாற்றை பருக வேண்டிய நான் ஒரு பொருள், இந்த மாம்பழச்சாற்றையும் இந்த மாம்பழச்சாற்றை நான் எனக்குள் பருகிற போது எனக்கு ஒரு அனுபவம் உண்டாகும். இந்த மூன்றும் இருக்கிறது. இந்த மூன்றும் இப்போது தனித்தனியாக இருக்கிறது. இந்த மூன்றும் தனித்தனியாக இருந்து இப்போது நான் அதை இப்போ மாம்பழச்சாற்றை நான் அறிந்து விட்டேன். இப்போது அறிந்து விட்டால் எனக்கு அந்த சுவை தெரிகிறது. சுவை தெரிகிற போது நான் மாம்பழச்சாற்றை அருந்தி இனிப்பை அனுபவித்தேன் என்று நான் சொல்லுகிறேன். இப்பொழுது இப்படிப்பட்ட நிலையிலே நான் என்பது இங்கே தோன்றுகிறது, ஆணவம் இங்கே வருகிறது. மாம்பழச்சாறு என்னுடையது, அது இனிப்பாக இருந்தது, அதை நான் அனுபவித்தேன் என்று சொன்னால் நான் பிரிந்து தனியாக நின்று நான் அனுபவித்தேன் என்கின்ற எண்ணம் உண்டாகிறது. இப்படிப்பட்ட எண்ணம் இறைநிலையிலே உண்டாகக்கூடாது. கடவுள் இருக்கிறார், நான் இருக்கிறேன், நான் கடவுளை அனுபவித்து கலந்து கொண்டேன், அந்த அனுபவத்தை நான் பெற்றேன் என்று அடுத்தவர்களுக்கு சொல்வதற்காக சொல்லலாம். வளல் பெருமான் அது அப்படி சொல்லாமல் இருக்க முடியாது, சொன்னால்தான் அடுத்தவர்களுக்கு தெரியும், அதற்காக சொல்லுகிறார்கள். ஆனால் அனுபவ நிலையிலே வருகிற போது எப்படி ஒரு உப்பை தண்ணியிலே போட்டால் உப்பு தண்ணியிலே இருக்கிறது என்று தெரியாமல் இருக்கிறதோ, அதை போல இந்த பரவெளியை நாம் சென்று அடைகிற போது நான் பரவெளிக்கு போனேன், அங்கே நான் பரவெளியை கண்டேன், இறைவனோடு சிவானந்தத்தை நான் அடைந்தேன் என்று நாம் நாம் அப்படி தனித்தனியாக நம்முடைய அனுபவம் இருந்தால் அதற்கு அதற்கு சிவாத்வைதம் என்றே நாம் சொல்ல முடியாது. சிவாத்வைதம் என்பது என்ன என்று சொன்னால், நாம் நம்மை மறந்து, நான் என்பது மறந்து, நான் என்பது கெட்டு இறைவன் வடிவமாக மாறிப்போவது. அப்படி நாம் இறைவன் வடிவமாக மாறிவிட்டால் நமக்கு அனுபவம் என்று ஒன்று தனியாக இல்லை. நாம் தனியாக அனுபவித்தால் நாம் பிரிந்து வந்து விடுகிறோம். இது மிக நுட்பமான கருத்து. அதற்காகத்தான் நான் இவ்வளவு உதாரணங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. அதனாலே இறைவனிடத்திலே நாம் போகிற போது நாம் இறைவனாகி, இறைவனே நாம் ஆகி, இறைவன் வேறு நாம் வேறு என்கின்ற அந்த துவைத நிலை போய் அத்வைத்த நிலையில் அந்த உணர்வின்றி இருக்கக்கூடிய நெறி எனக்கு என்றைக்கு இறைவனே நீ கொடுப்பா என்று வள்ளல் பெருமான் கேட்கிறார். அதைத்தான் தண்ட விளைவின்றி நானின்றி வெளியின்றி வெளியாய் விளங்கினால் என்றருளுவாய், அந்த அருட்பெருஞ்சோதியாக நான் விளங்கக்கூடிய நாள் என்று எனக்கு திருவருள் செய்வாயாக என்று வள்ளல் பெருமான் கேட்கிறார். இது மிக உயர்ந்த வேண்டுதல். இந்த வேண்டுதலை நாமும் இறைவனிடத்திலே வைக்க வேண்டும். அது நமக்கு மிகப்பெரிய திருவருளை வழங்கும். வாத நெறி நடவாத போத நெறியாளர் நிறை மதி நெறி உலாவும் மதி. அதாவது வாதம் என்று சொல்லுவது இங்கே சொற்போர் என்று சொல்லுவார்கள், அல்லது தேவையில்லாத நெறி என்று அர்த்தம். அதாவது இன்னதுதான் சிறந்தது, இன்னதுதான் உயர்ந்தது என்று வாதம் செய்யக்கூடிய அந்த நெறி நடவாத, அந்த நெறிக்கு போகாத நெறியாளர், நல்ல சுத்த சன்மார்க்க நெறியை உடையவர்களுடைய அந்த அறிவிலே உலாகக்கூடியவனாக இறைவன் இருக்கிறான் என்று இங்கே குறிப்பிடுகிறார். உலாவும் அதே மணிமிடற்று அரசி, அதாவது மிக அழகான கழுத்தை உடைய அரசனே, வாழ்வின் முதலே எனக்கு என்னுடைய வைப்பு போன்றவனே, அதாவது சோர்ஸ் என்று சொல்வார்கள் இல்லையா, அதுபோல எனக்கு என்னுடைய வாழ்க்கையின் அந்த முதலாக இருக்கக்கூடியவனே, அருமருந்தே, என்னுடைய உறவி நோய்களையெல்லாம் தீர்க்கக்கூடிய மருந்தாக இருப்பவனே, பெரும் தெய்வமே, பெரிய தெய்வமாக இருக்கக்கூடியவனே, எல்லா உயிர்களுக்கும் எல்லா உலகங்களுக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் தனிப்பெரும் தலைவனாக இருக்கக்கூடிய நடராச பெருமானே என்று குறிப்பிடுகிறார். காத நெறி மனம் வீசு கணிதரு பொழிற்குளவு கடிமதில் தில்லை நகர்வார். இது வர்ணனையாக சொல்கிறார். காத நெறி மனம், காதம் என்று சொன்னால் தூரம், அதாவது தில்லையிலே இருக்கக்கூடிய அந்த பழத்தோட்டங்களிலிருந்து வாசனை அந்த நகரத்தையும் தாண்டி வீசுகிறதா, அந்த அளவிற்கு அங்கே அந்த பழங்களுடைய வாசனை வீசக்கூடிய கடிமதில், மிக உறுதியான மதில்களை உடைய தில்லையாக அந்த கோயில் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். இது வர்ணனையாக சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தில்லை நகரத்திலே வாழக்கூடிய கனக அம்பலநாத கருணயங்கனபோத கமல குஞ்சிதப்பாதனே என்று இறைவனை மகுடமிட்டு பேசுகிறார். எனவே நிறைவு கருத்தாக இந்த பாடலிலே ஒழிவிலொடுக்கத்தினுடைய நிறைவு கருத்தை வள்ளல் பெருமான், இது ஒழிவிலொடுக்கத்தினுடைய நிறைவு கருத்து என்று மாத்திரமல்ல, ஒவ்வொரு உயிர்களும் நிறைவாக அடைய வேண்டிய அந்த பெருநிலையை தான் அடைய வேண்டும், தத்துவ நிக்கிரகம் செய்து ஆணவத்தை கடந்து அருள் ஒளி துணையினாலே நான் அந்த இறைவன் இருக்கக்கூடிய அருள் வழிக்கு சென்று நான் என்பது மறந்து, அதாவது நான் அனுபவிக்கின்றேன் என்பது மறந்து, நான் அங்கே இருக்கின்றேன் என்பதை மறந்து, நான் அப்படியே இறைவனாக அத்துவிதமாக மாறிப்போக வேண்டும், அப்படிப்பட்ட மிக உயர்ந்த அந்த தன்மையை எனக்கு என்று அருளுவாய், அப்பனே எனக்கு என்றைக்கப்பா கொடுப்பா என்று வள்ளல் பெருமான் மிக உருகி இறைவனிடத்திலே கேட்கின்றார். மிக உயர்ந்த வழிபாடு, மிக உயர்ந்த வேண்டுதல். நாம் ஒவ்வொருவரும் இறைவனிடத்திலே வழிபட வேண்டிய இந்த வேண்டுதலை நாமும் இன்றிலிருந்து அருப்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்திலே வழிபடுவோம். இப்பொழுது இந்த பாடலை அம்மையார் பாடுவார்கள்.
பூத நெறியாதி வரநாத நெறி வரையுமா புகழுமோலகுமீசு புறையுற்ற மூடமெனும் இருளிலமதன்று மேல் போய் அருள் ஒளி துணையினாய் வேத நெறி புக சகல கேவல நிலாத பர வெளி கண்டு கொண்டு கண்ட விடையின்றி நானின்றி வெளியின்றி வெளியாய் விளங்கு நாளின்ற உருவாதி நடவாறு போடநெறியாளரே மதிநெறி மோதாகுமதியே மணிமிட வாழ்வி மூததே அருமருந்தே பெரும் தெய்வமே சாதனி மனம் கனிதர் கோழி கூடவர் கடிமதிற்கில்லை நகழ்வார் கனகம்பலநாத கருணயங்கனோத கமல குஞ்சித காதலி கமல குஞ்சித காதலியே
ஐயா இப்ப அம்மையார் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது இந்த மூன்றாவது பாடல் நிறைவுற்றது. அதற்கடுத்தா இப்போது நான்காவது பாடலை சிந்திக்கலாம். இந்த நான்காவது பாடலிலேயும் வள்ளல் பெருமான் ஒரு ஒரு உதாரணத்தை சொல்லி நமக்கு விளக்குகிறார்கள். ஒரு எளிமையாக இருப்பதற்காக நான் அந்த உதாரணத்தை ஒரு கதை போல சொல்லி விடுகிறேன். அதாவது ஒரு ஒரு செல்வந்தருக்கு மகன் இல்லை, குழந்தை இல்லை. அவருடைய செல்வம் எப்படி என்று சொன்னால் மலை போல குவித்து வைத்திருக்கக்கூடிய செல்வத்தை உடையவர். மிக அதிகமாக அவருக்கு செல்வம் இருக்கிறது. அப்படிப்பட்ட செல்வந்தருக்கு குழந்தை இல்லை. மிக நாள் கடந்து மிக அதிகமாக நாள் கடந்து அவருக்கு குழந்தை பிறக்கிறது. அப்படி குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை எங்கேயோ ஒரு இடத்துக்கு விளையாட போகிற போது அப்படியே வழி தவறி ஏதோ ஒரு காட்டுக்குள் போய்விட்டது. அந்த காட்டுக்குள் போன குழந்தை அங்கே வாழக்கூடிய ஆதிவாசிகளிடம் மாட்டிக்கொண்டது. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆதிவாசிகளுக்கு இந்த மனிதர்களை பார்த்தால் இவர்கள் மனிதர்கள் நாகரிகம் என்பதெல்லாம் தெரியாது. அவர்களுடைய தொழிலெல்லாம் கொலை தொழில். அவர்கள் மிக கூர்மையான வாளை வைத்துக் கொண்டு இந்த குழந்தையை கைப்பற்றி அவரிடத்திலே கட்டி போட்டு அந்த வாளை வைத்து பயமுறுத்துகிறார்கள். நீ யார் என்று இவருக்கு தெரியவில்லை. அதனாலே அந்த உன்னை கொலை செய்து விடுவேன் என்று அந்த மிக தவம் செய்து பெற்ற அந்த குழந்தையை இவர்கள் இப்படி துன்புறுத்துகிறார்கள். அப்படி துன்புறுத்துகிற போது அந்த பையன் அந்த குழந்தை எப்படி பயப்படுவானோ, இறைவனே அப்படி நான் பயப்படுகிறேன் என்று இங்கே வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இதை ஒரு ஒரு உதாரணமாக சொல்லுகிறார். இதெல்லாம் யார் யார் என்று சொல்லுகிறார். இப்போது நாம் இந்த பாடலை சிந்திக்கலாம். கூர்கொண்ட வாள் கொண்டு, கூர்கொண்ட கூர்மையான வாளை கொண்டு, கொலை கொண்ட வேட்டுவ குடி கொண்ட சேரி நடுவில். அதாவது அந்த ஆதிவாசிகள் அல்லது கொலை செய்யக்கூடிய தொழிலை உடையவர்கள் வாழக்கூடிய அந்த சேரிக்கு நடுவிலே குவை கொண்ட ஒரு செல்வம். குவை என்று சொன்னால் குவிந்திருக்கக்கூடிய செல்வத்தை உடையவர், மிக அதிகமான செல்வத்தை உடைய ஒரு செல்வன். அருமை கொண்டு ஈன்றிடு குளங்கொண்ட சிறுவன் ஒருவன், மிக அருந்தவன் செய்து பெற்ற ஒரு சிறுவன் ஒருவன் நேர்கொண்டு சென்றவர்கள் கை கொண்டுற கண்கள் நீர் கொண்டு வாடல் என எப்படியோ போய் அந்த கொலையை கும்பலிலே அவன் மாட்டிக்கொண்டான். அப்படி மாட்டிக்கொண்ட அவன் எப்படி அவனுடைய கண்கள் நீர் கொண்டு அவன் வாடுகிறான், அவன் அழுகிறான். அதை போல நான் இருக்கிறேன். நிலை கொண்ட நீ அருக்களை கொண்டு அளித்தாயான். அதாவது என்றைக்கும் நிலையான பரம்பொருளாக இருக்கின்ற இறைவனே, நீ இந்த உலகத்திலே அருச்செயலை எனக்கு வழங்கி இந்த உலகத்திலே போய் இந்த பணிகளை எல்லாம் செய் என்று என்னை இங்கு வருவித்தளித்தாய். அப்படிப்பட்ட உன்னுடைய மகனாகிய நான் என்ன செய்ய என்ன எப்படி துன்பப்படுகிறேன் என்று சொன்னால், நெறி கொண்ட குறி தவறியே. எனவே அந்த நிலையிலிருந்து எப்படி அந்த குழந்தை தெரியாமல் அந்த வேடவர்களிடத்திலே மாட்டிக்கொண்டானோ, அதை போல நான் இந்த உலகத்திலே மாட்டிக்கொண்டேன். போர் கொண்ட பொறிமுதல் புலை கொண்ட தத்துவ புரை கொண்ட மறவர் குடியா. அதாவது அங்கே மறவர் குடி என்பது மறவர்கள், அதாவது அந்த வேடுவர்களுக்கு என்ன வேலை என்று சொன்னால் போர் செய்வார்கள், அடுத்தவர்களை துன்பப்படுத்துவார்கள். அதை போல இந்த உடம்பிலே மறவர், இந்த உடம்பு தான் மறவர் குடி. அதாவது இங்க இந்த பொறிப்புடங்கள் எல்லாம் இருக்கிறது இல்லையா, இந்த கண் காது மூக்கு இவைகள் எல்லாம், இந்த பொறிகள் எல்லாம் மறவர்கள். இவைகள் நமக்கு துன்பத்தை தருகின்றன. நாம் சும்மா அமர்ந்திருக்கிறோம், யாரோ ஒருவர் போகிறார், அவரை பார்த்து அவருடைய அழகிலே மயங்குகிறோம். நாம் சும்மா இருக்கிறோம், ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு ஒரு உணவு உண்ண வேண்டும் என்று தோன்றுகிறது, அதை நாம் வாங்கி சாப்பிட்டு மிக துன்பப்படுத்துகிறோம். ஏதோ ஒரு இசையை கேட்கிறோம், அதனாலே தலைவலி வருது. நாம் ஆசை நம்முடைய பொறிபுலன்கள் என்ன வேண்டுமோ அதன்படி ஓடி நாம் நமக்கு இந்த ஆன்மாவுக்கு நாம் துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்கிறோம். எனவே அதனாலே இந்த வள்ளலார் என்ன சொல்லுகிறார், இந்த இந்த புலையாகிய இந்த உடம்பை என்ன சொல்லுகிறார், அதைத்தான் மறவர்குடி. அந்த ஆதிவாசியில் வாழக்கூடிய உடம்பு எப்படி அந்த ஆதிவாசியில் வாழக்கூடியது காடோ, அதை போல இந்த பொறிபுலன்கள் எல்லாம் ஆதிவாசிகள், இவர்கள் வாழக்கூடிய இந்த உடம்பு புலை உடம்பு, புலைக்குடி என்று வள்ளல்வருமான் குறிப்பிடுகிறார். எனவே அதை சொல்கிறார், பொய் கொண்ட மெய்யனும் மை கொண்ட சேரியில். அதாவது இந்த உடம்பிற்கு மெய் என்று பெயர், ஆனால் இது பொய் கொண்ட மெய். பொய்யெல்லாம் இந்த உடம்ப இந்த உலகை இந்த உடம்பிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மெய்யாக இது இருக்கிறது. பொய் கொண்ட மெய் எனும் மை கொண்ட சேரி. மை என்று சொன்னால் கருமை, கருமை என்று சொன்னால் அதாவது தீவினை, துன்மார்க்கம் முதலியவர்கள் எல்லாம் உடைய இந்த உடம்பிலே போந்து நின்று அவர் அழைக்க. இப்போது நாம் அறிவு சொல்கிறபடி கேட்பதில்லை, மனம் சொல்கிறபடி கேட்கிறோம். இங்கே போக வேண்டும் என்றால் அங்கே போகிறோம், இந்த படம் பார்க்க வேண்டும் என்று மனம் சொன்னால் அந்த படம் பார்க்கிறோம், இங்கே இதை உண்ண வேண்டும் என்று சொன்னால் அங்கே போய் அதை உண்ணுகிறோம், இந்த ஆடை வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆடை உடுத்தி கொடுக்கிறோம். எனவே மனம் எப்படி எப்படியெல்லாம் நடக்கிறதோ அப்படி அப்படித்தான் நாம் நடக்கிறோம். எனவே அப்படி இந்த மனம், இந்த பொறி புலன்கள், இந்திரிய கரணங்கள் எல்லாம் நம்மை வழி நடத்த அவர்கள் எப்படி அழைக்கின்றார்களோ அப்படி நாம் அவர்கள் சென்று அழைந்து கொண்டிருக்கிறோம். இப்படி அழைந்து கொண்டு கார் கொண்ட எடி ஒளி கண் கொண்ட பார்ப்பில் கலங்கினேன் அருள் செய்வார். இப்போ வளல் பெருமான் என்ன சொல்லுகிறார், இறைவனே நீ எனக்கு நல்ல அருட்பணிகளை செய்ய வேண்டும் என்று இந்த உலகத்திலே இந்த உடம்பை எனக்கு கொடுத்தாய். ஆனால் இந்த உடம்பினுடைய நேச்சர், அதாவது இந்த உடம்பினுடைய இயல்பு என்ன என்று சொன்னால், பொறி புலன்களிலே மயங்குவது, மனத்தின்படி ஆடுவது, இந்த கர்ணங்களின்படி செயல்படுவது முதலிய இப்படிப்பட்ட இந்த தன்மைகளினாலே நான் மிகவும் துன்புறுகின்றேன். எப்படி துன்புறுகிறேன் என்று சொன்னால், ஒரு அப்பொழுதுதான் முட்டையிலிருந்து வெளிவந்த ஒரு ஒரு பறவை குஞ்சு வந்திருக்கிறது. அது மழை, அப்பொழுது மழை பொழிந்து மிக இடி இடிக்கிறது. அப்படி ஒரு வேகமாக ஒரு இடி இடித்தால் அந்த பறவைகள் அப்படியே அந்த சத்தம் தாங்காமல் அப்படியே அவைகள் எல்லாம் சீச்சு சீச்சு என்று கட்டி அதனுடைய துன்பத்தை வெளிப்படுத்தும். அதனாலே தாங்கி கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் அப்பொழுதுதான் பிறந்து சின்னஞ்சிறு குட்டி, அதற்குத்தான் பார்ப்பு என்று பெயர். பறவை குஞ்சுக்கு பார்ப்பு என்று பெயர். அப்படிப்பட்ட அந்த பறவை குஞ்சு இடி ஒளி கேட்டால் எவ்வளவு துன்பப்படுமோ அதை போல இறைவனே நான் துன்பப்படுகிறேன், இந்த துன்பத்திலிருந்து எனக்கு நீ விடுதலை அளிக்க மாட்டாயா, என்னை உன்னுடைய அருள்நிலையிலே என்னை சேர்ப்பிக்க மாட்டாயா என்று வள்ளல் பெருமான் இங்கே இறைவனிடத்திலே வேண்டுகிறார். எவ்வளவு ஒரு உருக்கமான பாடல், எவ்வளவு ஒரு உருக்கமான உதாரணம். இதை நாம் நினைக்கும் தோறும் நினைக்கும் தோறும் நம்முடைய உள்ளம் உருகக்கூடியதாக இது அமைகிறது. நம்முடைய நிலையையும் இது நமக்கு படம் பிடித்து காட்டுவதாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட இந்த மாயையிலிருந்து அருள்ஞான நாட்டத்தை நாம் பெற வேண்டும். எனவே இப்படிப்பட்ட இந்த கொடுமையாகிய இந்த தத்துவ மறவர்களிடமிருந்து நாம் விடுதலை அடைந்து இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்று நாம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்வோம். இப்பொழுது இந்த பாடலை அம்மையார் பாடுவார்கள்.
கூர் கொண்ட வாய் கொண்ட கொலை கொண்ட வேட்டுவர் குடி கொண்ட சேரி நடுவிந்து புகை கொண்ட ஒரு செல்வன் அருமை கொண்டீண்டிட குலம் கொண்ட சிறுவர் ஒருவன் கூர் கொண்ட வாய் கொண்ட கொலை கொண்ட வேட்டுவர் குடி கொண்ட சேரி நடுவில் கோவை கொண்ட ஒரு செல்வன் அருமை கொண்டீண்டிட குலம் கொண்ட சிறுவன் ஒருவன் நேர்ந்தவர்கள் கை கொண்டுட கண்களே கொண்டு வாழவே நேர்ந்தவர்கள் கை கொண்டுட கண்களே கொண்டு வாழவே நிலை கொண்டியோ கலை கொண்டடித்தயான் நெறி கொண்ட குறிசவரியே போர் கொண்ட பொறி முதல் கொலை கொண்ட தத்துவ குறை கொண்ட மரவ குடியாம் போர் கொண்ட பொறி முதல் கொலை கொண்ட தத்துவ குறை கொண்ட மரவ குடியாம் பொறி கொண்ட மெய்யனும் மை கொண்ட சேரியில் போந்து நின்ற வரலைக்கு கால் கொண்ட இனி ஒளி கண் கொண்ட பாசில் கலங்கினேன் புரிகுவாய் கால் கொண்ட இனி ஒளி கண் கொண்ட பாசில் கலங்கினேன் புரிகுவாய் கனகம்பலநாத கருணயங்கன போத கமல குஞ்சித பாதனே கமல குஞ்சித பாதனே.
அம்மையார் அவர்களுக்கு நன்றி. அதற்கடுத்தாக இப்பொழுது ஐந்தாவது பாடலை சிந்திப்போம். இதுவும் முன்பு இரண்டு பாடல்களைப் போல இந்த பாடலிலேயும் ஒரு உதாரணம் இருக்குது. அந்த உதாரணத்தை நான் ஒரு கதையாக சொல்லிவிட்டால் உங்களுக்கு எளிமையாக புரியும். ஒரு ரோட்டிலே, அதாவது சாலையிலே ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்திலே வேடிக்கை பார்க்க ஒரு சின்ன குழந்தை போய் நிற்கிறார். அங்கே நிற்கும் போது அந்த வேடிக்கை காண்பிப்பவனுக்கு ஒரு ஆள் வேண்டும். உடனே அவன் என்ன செய்தான், சின்ன பையனை வைத்து வேடிக்கை காட்டினால் மிக அதிகமாக வசூலாகும் என்று சொல்லி அந்த சின்ன குழந்தையை பிடித்து அங்கே நிறுத்திவிட்டான். அது பாம்பு வேடிக்கை. அவன் என்ன, நிறைய பாம்புகளை வைத்திருக்கிறான். நிறைய அந்த பாம்பை அடைத்து வைக்கிற பெட்டியிலே நிறைய பாம்புகளை வைத்திருக்கிறான். அவன் என்ன செய்து விட்டான், இந்த சின்ன பையனை நடுவாட்டிய பாம்பை சுத்தியிலும் நிறைய பெட்டியிலே இருந்து திறந்து காண்பிக்கிறான். இது அவனுக்கு விளையாட்டாக இருக்கிறது, பார்ப்பவர்களுக்கெல்லாம் விளையாட்டாக இருக்கிறது. ஆனால் எண்ணி பாருங்கள், அந்த சின்ன குழந்தை எவ்வளவு பயப்படும். அவனை சுத்தி அத்துணை பாம்புகள் இருக்கின்றன. அத்துணை பாம்புகளையும் பார்த்து அந்த குழந்தை பதைத்து அழுகிறான். இந்த இப்படி இவன் பதைத்து அழுவதை பார்த்து இந்த பையன் இப்படி அழுகிறானே, இவனுக்கு உதவி செய்து இவனை காப்பாற்ற வேண்டும், வேறு யாராவது விவரம் தெரிந்தவர்களை வைத்து இந்த விளையாட்டை காட்டலாமே, எனவே இந்த குழந்தைக்கு உதவ வேண்டும் என்று யாரும் நினைக்கவில்லை. இந்த பையன் அழுவதை பார்த்து இங்கே அங்கே கூடியிருக்கக்கூடிய வேடிக்கை பார்க்கக்கூடியவர்கள் கல் நெஞ்சத்தினராக எல்லோரும் சிரிக்கிறார்கள். அப்படி அப்படி எல்லோரும் ஏற்கனவே இவனுக்கு பயம், அதுவும் இவன் அழுவதை பார்த்து எல்லோரும் சிரிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பையன் எவ்வளவு மனம் கலங்குவான், எவ்வளவு மனம் துன்பப்படுவானோ, அப்படிப்பட்ட துன்பத்தை இறைவனே நான் அடைகிறேன் என்று கொள்ளலார் இந்த பாடலிலே சொல்லுகிறார். இப்பொழுது அதெல்லாம் என்ன என்ன என்று சொல்ல, பாம்பு என்றால் என்ன, யார் வேடிக்கை பார்ப்பவர்கள் என்ற கருத்தை எல்லாம் இங்கு சொல்கிறார் பாருங்கள். படமெடுத்து ஆடும் ஒரு பாம்பாக என் மனம். இப்பொழுது பயமுறுத்தக்கூடிய பாம்பு எது என்று சொன்னால் நம்முடைய மனம்தான் பாம்பு. இந்த பாம்பு நமக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பாம்பு. அந்த பையனுக்காவது ஐந்தாவது பாம்பு நமக்கு கோடிக்கணக்கான பாம்பு. ஒவ்வொன்றையும் நினைத்தால் இப்போது நாம் எதையாவது ஒன்று நினைக்காத வரையும் தான் நமக்கு சந்தோஷம். இது உண்மையாக அனுபவம். இது எதையாவது ஒன்றை பற்றி நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் இப்பொழுது நீங்கள் ஒரு யோசனை, சாதாரணமாக உங்கள் கார் ஏதோ ஒரு ரிப்பேர் ஆகி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். கார் ரிப்பேர் ஆனால் அதுக்கு என்ன, யாரையாவது ஒருவரை கூப்பிட்டால் அவர் ஒரு வாரம் அவர் சரி செய்து விட்டு போய்விடுவார். இவ்வளவுதான், இதை பற்றி மிக சிந்திக்க வேண்டியதில்லை. எப்பொழுது நீங்கள் அதை சிந்திக்க ஆரம்பிக்கிறீர்கள், இது ஏன் ரிப்பேர் ஆனது, யார் இதை எடுத்துக்கொண்டு போனார்கள், ஒரு உதாரணத்துக்கு உங்கள் பையனோ அல்லது மனைவியோ அந்த காரை எடுத்துக்கொண்டு போய் அந்த நேரத்தில் அது ரிப்பேர் ஆகி போனது என்று சொன்னால் இப்ப இப்போ இந்த காருக்கு நாம் ரிப்பேர் செய்தால் 10,000-20,000 டாலர்கள் செலவாகும். எனவே இதை செய்தவர்கள் நம்முடைய மனைவியோ அல்லது பிள்ளையோ அவர்களை கூப்பிடு, அவர்களை ஏன் இதை செய்தார்கள் என்று கேள். எப்படி அவர்கள் இதை செய்ய முடியும்? பணம் சும்மா வருகிறதா? ஆக இதை நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்தால் உங்களுக்கு அது இந்த பாம்புகளை போல, இந்த பாம்பு போல நிறைய உங்களுக்கு அந்த எண்ணம் தோன்றிக்கொண்டே இருக்கும். படம் எடுத்து ஆடும் அந்த பாம்பு. அதை சிந்திக்காத வரையில் ஒன்றுமில்லை. அதனாலதான் திருவள்ளுவர் சொன்னார், நீங்கள் அதை பற்றி எண்ணாதீர்கள். யாதனில் யாதனில் நீங்கியானோதன் அதனின் அதனின் இல்லை. எதை பற்றி நீங்கள் ஆசைப்படவில்லையோ சிந்திக்கவில்லையோ அதனால் உங்களுக்கு துன்பம் இல்லை என்று சொன்னார். இப்போ இது வடலாற்றுகிறார், படம் எடுத்து ஆடும் ஒரு பாம்பாக எண்ணணும். என்னுடைய மனம் படம் எடுத்து ஆடக்கூடிய பாம்பாக இருக்கிறது. இந்த பாம்பை ஆட்டிவிக்க வேண்டும் அல்லவா? அது யார் என்று சொன்னால் அதுதான் மாயை. இந்த வேடிக்கை காட்டுபவன் மாயை. அதாவது நமக்கு தான் துன்பம், அவனுக்கு துன்பம் இல்லை, அவன் வேடிக்கை காட்டுகிறான். அதே போல மாயைக்கு ஒன்றுமில்லை, மாயை நம்மை வைத்து எல்லா விளையாட்டையும் செய்கிறது. பாம்பாட்டியாக மாயை பார்த்து கழித்து உதவு பரிசுடையர். அதாவது இதை பார்த்து இவர்கள் என்ன செய்கிறார்கள், நன்றாக இருக்கிறது நன்றாக இருக்கிறது என்று கை தட்டி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் விடயம் படர்ந்த பிரபஞ்சமாக. நம்மை சுத்தி இருக்க பிரபஞ்சம் என்று சொன்னால் இந்த உலகம். விடயம் படர்ந்த பிரபஞ்சம் என்று சொன்னால் இந்த உலகியலிலே அழுந்தி கிடக்கின்ற இந்த உலகம், இந்த சுகபாச சுகபோகத்திலே இந்த மாயையிலே அழுந்தி கிடக்கக்கூடிய இந்த இந்த விடயம், இந்த பிரபஞ்சம் தான் நம்மை சுத்தி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒன்று. இன்றைக்கும் பாருங்கள், சில பேர் கருணை உள்ளவர்கள் அல்லது சன்மார்க்கத்தை உடையவர்கள் அல்லது கருணை இயல்பாக கருணை இருப்பவர்கள் தான் ஒருவர் துன்பப்பட்டால் அந்த துன்பத்தை கண்டு இறங்குவார்கள். அப்படி இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுடைய வீதியை அவர்கள் அனுபவிக்கட்டும், அவர்களுக்கு நாமே உதவி செய்ய வேண்டும் என்று நகைத்து பேசுவார்கள் அல்லது குத்தி பேசுவார்கள். எனவே அப்படித்தான் இந்த பிரபஞ்சம் இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக வள்ளலார் சொல்கிறார், திடமடுத்து உரு பாம்பின் ஆட்டம் அது கண்டு அஞ்சு சிறுவன் யான் ஆக நின்றேன். இப்பொழுது இந்த மாயை பலவாறாக இந்த தன்னுடைய செயல்பாடுகளை விரித்து எனக்கு பயத்தை கொடுக்கின்றது. அதை அதிலிருந்து என்னை காப்பாற்றாமல் இந்த பிரபஞ்சம் எல்லாம் எனக்கு துன்பத்தை ஏற்படுத்துகிறது. அப்படி இருக்கிறது, இதை எல்லாவற்றையும் பார்த்து அதை அஞ்சி அஞ்சி நான் அந்த அச்சத்தை உடைய சிறுவனை போல நான் நிற்கிறேன். எனக்கு இந்த உலகத்திலே அச்சம் தவிர்ப்பவர் யாரும் இல்லை அப்பனே. எனவே இப்பொழுது கூட நாம் எவ்வளவோ பிரச்சனைகளிலே இந்த உலகத்திலே சந்தித்திருக்கலாம். எனவே உண்மையாக இறைவனுடைய திருவருள் துணை இல்லை என்று சொன்னால் நாம் அதிலிருந்து நிச்சயமாக வெளிவந்திருக்க முடியாது. எனவே இறைவனுடைய திருவருள் பெருங்கருணை நாம் இங்கே சிந்திக்க வேண்டும். அதைத்தான் வள்ளலார் இங்கே சொல்லுகிறார், இந்த அச்சத்தை எல்லாம் தீர துறந்து முற்றுமாக துறந்து இந்த துன்பத்தை துறந்து அச்சத்தை தவிர்த்து எனக்கு அருள் செய்யக்கூடியவனாக நீ ஆக வேண்டும். மாயையிலே சிக்குண்டு இந்த உலகத்தாரெல்லாம் நகை செய்ய நான் ஒரு சின்ன சிறுவனை போல துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன். எனவே இந்த துன்பத்தை எல்லாம் நீக்கி எனக்கு திருவருள் செய்யக்கூடியவனாக இறைவனே நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும். இந்த மாயையிலிருந்து என்னை நீக்கி, இந்த பிரபஞ்ச மயக்கத்திலிருந்து என்னை நீக்கி எனக்கு அருளை தந்து எனக்கு உன்னுடைய திருவருள் பெருங்கருணையை தந்து என்னை ஆட்கொள்ள அருள் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட பெரிய தன்மை உடையவனாக நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே எனக்கு உதவுவார் யாரும் இல்லை அப்பனே என்று வள்ளல் பெருமான் தன்னுடைய நிலையை அந்த உதாரணத்தின் மூலம் இறைவனிடத்திலே எடுத்தோதி தனக்கு இறைவனே திருவருள் செய்ய வேண்டும் என்று இறைஞ்சி வேண்டுகிறார். விடமடுத்து அணிகொண்ட மணிகண்டனை, அதாவது முன்பு நாம் சொன்னது போல உயிர்களெல்லாம் இன்பமடைய வேண்டும் என்பதற்காக இறைவன் தனிப்பெரும் கருணையினாலே தன்னுடைய உடம்பிலே தன்னுடைய அந்த தன்னுடைய கழுத்திலே அந்த விஷத்தை வைத்துக் கொண்டார். எனவே அப்படிப்பட்ட அந்த விடத்தை உண்டு அதனாலே அந்த மணிகண்டம் அதாவது கருத்த கண்டத்தை உடையவனாக விளங்குகின்ற விமல விஞ்ஞானவாம் அகண்ட வீடரு கருள் கருணை எப்பனை, அதாவது விமலம் என்றால் மலம் இல்லாத நிலையிலே இருக்கக்கூடிய அந்த வீடு, அகண்ட மிக உயர்ந்த வீடு என்பது முக்தி. அந்த முக்தியை தந்து எனக்கு அருளக்கூடிய கருணை விற்பனை, கருணை மலை போன்ற நெருப்பு என்று சொன்னால் மலை, கருணை மலை போன்றவனே அற்புத விராட்டுருவ வேதாசனி. விராட்டுருவம் என்று சொன்னால் விஸ்வரூபம், பெரிய உருவத்தை எடுப்பது என்று. எனவே அப்படி பெரிய உருவத்தை உடைய வேதார்த்தனைய வேதத்தினுடைய முடிவு கருத்தாக இருப்பவனே கடமடுத்துடு கலித்துரி கொண்ட கடவுள். ஏதாவது இது ஒரு புராண கரு கடம் என்று சொன்னால் மதம். கடமடுத்துடுன்னா மதம் கொண்ட யானையை அந்த அதனுடைய தோலை இறை சிவபெருமான் போர்த்தி இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். இது அந்த தாருகாவனத்து முனிவர்கள் அனுப்ப இறைவனை இறைவனுக்கு எதிராக அனுப்பியதை இறைவன் தன்னிடத்திலே அதை பயன்படுத்தி கொண்டார் என்று இந்த புராண கருத்துக்கள் வரும். இவைகளெல்லாம் இந்த திருவிளையாடல் புராணத்திலே வரக்கூடிய கருத்துக்கள். இதற்கு வள்ளல் பெருமான் தத்துவ கருத்துக்களையும் நம்முடைய உரைநடை பகுதியிலே மிக அழகாக சொல்லி இருக்கிறான். எனவே அந்த கருத்துக்களை எல்லாம் நாம் படித்து நாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இங்கே ஆணவம் என்று இதை வைத்துக் கொள்ளலாம். இங்கே யானை என்று சொன்னாலே ஆணவம், அதாவது தான் என்கின்ற தர்போதம். அந்த தர்போதத்தை நீக்கி இறைவன் அந்த ஆன்மாக்களை ஆட்கொண்டான் என்பதாக இங்கே இந்த கருத்து சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட இறைவனே, நெய்கடவுளே, உண்மையான கடவுளே, தடைகள் அரசு, தடையை உடைய அரசனே, கனக அம்பலநாத கருணயம் கனபோத கமல குஞ்சித பாதனை என்று வள்ளல் பெருமான் இங்கே இறைவனிடத்திலே வேண்டுகிறார். எனவே நிறைவு கருத்தாக அதாவது மனம் என்கின்ற இந்த பாம்பினாலே நான் மிகவும் துன்பப்படுகிறேன், எனக்கு உதவுவார் என்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் சிரிக்கின்றார்கள். எனவே இந்த மாயையிலிருந்து நீங்கி, இந்த பிரபஞ்சத்திலிருந்து நீங்கி, உன்னை நான் வந்து அடையும்படியாக எனக்கு நீயே வந்து எனக்கு இந்த மாயையை நீக்கி, என்னுடைய அச்சத்தை நீக்கி, என்னுடைய பயத்தை நீக்கி, எனக்கு அதை முற்றும் தவிர்த்து எனக்கு திருவுரு செய்ய வேண்டும் என்று வள்ளல் பெருமான் இந்த பாடலிலே வேண்டுகிறார்கள். இப்பொழுது இந்த பாடலை அம்மையார் பாடுவார்கள்.
படமெடுத்தாடுமோர் பாம்பாகையின் மனம் பாம்பாத்தியாக மாட்டேன். படமெடுத்தாடுமோர் பாம்பாகையின் மனம் பாம்பாத்தியாக மாட்டேன். பார்த்து கழித்துதவு பரிசுடைய விடயம் படர்ந்த பிரபஞ்சமாக. பார்த்து கழித்து துதகு பரிசுடைய விடயம் படர்ந்த பிரபஞ்சமாக. விடமடுத்துரு பாம்பின் ஆசமது கண்டஞ்ச சிறுவன் யானாக நின்றேன். இடமடுத்துரு பாம்பின் ஆசமது கண்டஞ்ச சிறுவன் யானாக நின்றேன். ஈர படமிடு தாடுமோ பாம்பாகையின் மனம் பாம்பாத்தியாக மாயே. படமிடு தாடுமோ பாம்பாகையின் மனம் பாம்பாத்தியாக மாயே. பார்த்து கழித்துதவு பரிசுடைய விடயம் படர்ந்த பிரபஞ்சமாக. பார்த்து கழித்துதவு பரிசுடைய விடயம் படர்ந்த பிரபஞ்சமாக. திடமடத்துரு பாம்பின் ஆசமது கண்டஞ்சு சிறுவன் யானாக நின்றேன். திடமடத்துரு பாம்பின் ஆசமது கண்டஞ்சு சிறுவன் யானாக நின்றேன். தீரத்துறந்த சங்கவித்திடு திறத்தன்னியாக வேண்டும். சீரத்துறந்தியாக வேண்டும். விடமடத்தணி கொண்ட மணி கண்ட நேதி மலரிஞானமாம் அகண்ட. வீடளி தருள் கருணை வெத்தனே அற்புத பிராட்டுரு விவேதாத்தனே. கடமடத்திடு களி துரி கொண்ட நிந்த நீ கடவுளே கடைகுளரசே. கனக அம்பலநாத கருணயங்கன போத கமல குஞ்சித கருணயங்கன போத கமல குஞ்சித பாதனே. கமல குஞ்சித பாதனே.
அம்மையார் அவர்களின் நன்றி. இப்பொழுது இப்ப இப்பொழுது நாம் இந்த திருவண்ணபதிகம் என்கின்ற இந்த பகுதியில் நாம் இதுவரை 5 பாடலை சிந்தித்திருக்கிறோம். நிறைவு கருத்தாக இந்த நான் இந்த கருத்துக்களை கருத்து சுருக்கத்தை குறிப்பிடுகிறேன். முதல் பாடல்ல இறைவனை அவருடைய திரு வடிவழகை வர்ணித்து, அதாவது தலையிலிருந்து கால் வரை மிக அழகாக இறைவனுடைய திருவருளை திரு வடிவ அழகை வர்ணித்து வள்ளல் பெருமான் வேண்டுகிறார். அங்கு என்ன வேண்டுகிறார் என்று சொன்னால், பலதரப்பட்ட வகையிலே விரிந்து போகக்கூடிய என்னுடைய மனது அப்படி போகாமல் ஒருமை நிலை அடைந்து உன்னையே உன்னுடைய திருவடியே நினைத்து வழிபடுவதற்கு உரியதாக மாற வேண்டும். அதற்கு நீ எனக்கு திருவருள் செய்ய வேண்டும் என்று அந்த ஒருமையுடன் எனது திருமலரடி என்று வள்ளல் பெருமான் கேட்கிறார் இல்லையா. எனவே அந்த ஒருமையுடன் உன்னுடைய திருமலரடியை நினைக்கக்கூடிய அந்த உள்ளத்தை எனக்கு அருள வேண்டும் என்று மிக அழகாக முதல் பாடலையை குறிப்பிட்டார்கள். அதற்கு அடுத்ததாக அந்த காடு, அதாவது என்னுடைய மனமாயையாகிய காட்டிலே நான் அவதிப்படுகிறேன், என்னுடைய இந்த பொறிகளெல்லாம் விலங்குகளாக எனக்கு துன்பம் செய்கின்றன, அஞ்ஞான இருளிலே நான் மூடி இருக்கிறேன். எனவே இந்த மனமாயையாகிய இந்த காட்டை நீங்கி உன்னுடைய அருள் ஞான நாட்டை நான் அடைய வேண்டும், அந்த நாள் எந்த நாள் என்று எனக்கு திருவருள் செய்வாயாக அப்பனே என்று கேட்கின்றார். அதற்கு அடுத்ததாக மிக உயர்ந்த எல்லா உயிர்களும் அடைய வேண்டிய அந்த நிறைவு நிலையாகிய அந்த சிவாத்வைதத்தை நான் பெற வேண்டும் என்று சொல்லி அதனுடைய வழிமுறைகளை எல்லாம் சொல்லி தத்துவ நிகரகம் செய்து ஆணவத்தை கடந்து சகல கேவலம் இல்லாத சித்த நிலையிலே நான் என்பது நீங்கி, விளைவு என்பது நீங்கி, நான் இருக்கின்ற இடம் நீங்கி சிவாத்வைத நிலையை நான் அடைய வேண்டும், அதற்கு எனக்கு திருவுருள் செய்வாயாக இறைவனே என்று 3வது பாடலிலே கேட்கிறார். 4வது பாடலிலே இந்த அதாவது எப்படி இந்த ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் ஈன்றெடுத்த ஒரு மகன் எப்படி இந்த ஆதிவாசிகள் போல இருக்கக்கூடிய அந்த கொலை கும்பலிலே மாட்டிக்கொண்டானோ அதை போல நான் இங்கே மாட்டிக்கொண்டு இந்த உலகத்திலே துன்பப்படுகிறேன், இந்த பொறி புலன் முதலிய இந்த மறவர்கள் இந்த ஆதிவாசிகளிடம் நான் சிக்கி கொண்டு நான் துன்பப்படுகிறேன், இந்த பொய்யாகி இந்த புலை உடம்பிலிருந்து நான் துன்பப்படுகிறேன், இந்த அவர்களை அழைக்க நான் அழைகின்றேன், அவருடைய எண்ணத்தின்படி நான் செய்து துன்பப்படுகிறேன், நான் எப்படி இந்த அதாவது ஒரு இப்பொழுது பிறந்த பறவை குஞ்சு எப்படி இடி ஒலி கேட்டால் துன்பப்படுமோ அதை போல நான் துன்பப்படுகிறேன் என்று குறிப்பிடுகிறார். அதற்கு அதனாலே அந்த துன்பத்தை நீக்கி எனக்கு நீ இறைவனே திருவருள் செய்ய வேண்டும், இந்த மாயையிலிருந்து நீக்கி எனக்கு திருவருள் செய்ய வேண்டும், பொறி புலன்களிலிருந்து அதை நீக்கி இந்த தத்துவங்களை நீக்கி எனக்கு திருவருள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார். அதற்கு அடுத்ததாக இந்த பாம்பு, அதாவது மனம் என்கின்ற பாம்பு, இந்த பாம்பை ஆற்றக்கூடிய பாம்பாசியாக மாயி அந்த துன்பத்தை தீர்க்காமல் வேடிக்கை பார்க்கக்கூடியதாக இந்த பிரபஞ்சம் எல்லாம் இருக்கிறது, அந்த பாம்பினுடைய ஆசத்தை கண்டு பயப்படக்கூடிய சிறுவனாக நான் இருக்கிறேன், எனவே அந்த நிலையில் நீக்கி எனக்கு இறைவனே நீ திருவருள் செய்ய வேண்டும், உன்னுடைய துன்பத்தை நீக்கி இறைவனே நீ திருவருள் செய்ய வேண்டும் என்று மிக அழகாக இந்த 5 பாடல்களிலே வள்ளல் பெருமான் இறைவனிடத்திலே விண்ணப்பிக்கின்றார். எனவே இந்த 5 பாடல்களை இன்றைக்கு சிந்திப்பதற்கு திருவருள் நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறது. எனவே அடுத்த வாரம் மீதம் இருக்கக்கூடிய 5 பாடல்கள் இன்னும் மிக உயர்ந்த அற்புதமான கருத்துக்களை உள்ளடக்கியதாக மற்ற 5 பாடல்கள் இருக்கின்றன. அந்த பாடல்களை நாம் அடுத்த வாரம் சிந்திப்பதற்கு திருவருள் நமக்கு இப்பொழுது நிலையளித்திருக்கிறது, அதன்படி நாம் செயல்படுவோம். எனவே இப்பொழுது இந்த வகையிலே எளியவன் இன்றைக்கு பேசியதிலே ஏதாவது குற்றமோ குறையோ இருக்குமாயின் அதை சன்மார்க்க பெருங்குணத்தவர்கள் மன்னித்தருளும்படி வேண்டிக் கொண்டு இந்த மேற்குறித்த பாடல்களே சிந்தித்த பாடல்களே ஏதாவது சிறு விளக்கம் வேண்டுமாயின் அன்பர்கள் அதை கேட்டால் இதை சொல்வதற்கு அடியே கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு இன்றைக்கு அளித்த வள்ளலார் மிஷன் அன்பர்களுக்கும் இன்றைக்கு இங்கே அதுல இருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் இந்த இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர் ஐயா அவர்கள் ஜெயராஜய்யா அவர்கள் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அத்துணை அன்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனித்தருங்கருணை அருப்பெருஞ்சோதி இருள் பிரகாசம் வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம்.
நன்றி ஐயா. அம்மா அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் நன்றி. அடுத்து கேள்வி பதில் நிகழ்ச்சி, அதற்கு முன்பாக பொறுப்பாகாமை ராஜியம்மா அவர்கள்.
அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனித்தருங்கருணை அருப்பெருஞ்சோதி வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானின் தலைமையில் நடக்கும் ஒரு பொது அரசு. இது சாதி, சமயம், மதம், இனம், மொழி, நிறம், வயது, பால் மற்றும் பல வேற்றுமைகளை கடந்த ஆண்மனைய உரிமை பாராட்டும் அமைப்பு. இது வள்ளல் பெருமானின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமாக விளங்கி அவரின் கோட்பாடுகளையும் வழிகாட்டுதல்களையும் முதன்மையானதாகவும் தலைமையானதாகவும் போற்றி அவ்வழியில் நடக்கும். இங்கு நாம் அழைப்பு விடுத்து பேசுகின்ற சான்றோர்களும் மற்றும் நிகழ்வில் பங்கு கொள்கின்ற அனைவரின் கருத்துக்களும் வள்ளல் பெருமானின் கொள்கையை ஒட்டியே இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து பேச்சாளர்களின் கருத்துக்களும் அவர்களையே சாரும், அல்லாது வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் கருத்து ஆகாது என்று அறிந்திடல் வேண்டும். பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பேசவும் மற்றவர்கள் அதை ஆமோதித்தும் மறுத்தும் பேசவும் உரிமை உள்ளது. எனினும் ஒருவரை ஒருவர் மனம் நோகாதபடி அன்புடனும் பண்புடனும் விசாரம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இங்கனம் வள்ளல் பெருமான் தலைமையில் வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் நிர்வாகத்தினர். நன்றி ஐயா.
நன்றி அம்மா. அடுத்து கேள்வி பதில் நிகழ்ச்சி, அன்பர்கள் தங்களுடைய கேள்விகளை கேட்டு விளக்கம் பெறலாம் ஐயாவிடமிருந்தும் அம்மாவிடமிருந்தும். நன்றி.
வழக்கம் போலவே அற்புதமான விளக்கங்கள் எல்லாம் கொடுத்தீங்க ஆனந்த பாரதி ஐயா, மிக அற்புதமா இருந்தது. அது ஆமா, சிறுவன் பதிப்பகம் பதிப்பகம் அப்படிங்கிற அற்புதமான விளக்கங்கள் இதுவரைக்கும் கேட்டுதான் விளக்கங்கள். ஒன்று ஒன்றாக ஒவ்வொரு பதியமாக அம்மா அவர்கள் பாடினதும் தனலட்சுமி பாடினதும் அவரோட காந்த குரல்னே சொல்லலாம். அப்படி எல்லாரையும் மனம் ஈர்க்கிற மாதிரி பாடினாங்க. மிக அற்புதமான குரல் அம்மா தனலட்சுமி உங்களுக்கும். அதை கேட்டார் போல விளக்கங்களும் ஆனந்த பாரதி ஐயா அற்புதமா கொடுத்தீங்க, மிக்க நன்றி. ஒவ்வொரு பாட்டிலையுமே அதாவது மனம் ஒருமையாகி இறைவனின் திருவடியை அடைய வேண்டும் அப்படிங்கறது பாட்டிலையும், முதல் பாட்டிலையாக இருந்தாலும் சரி. இரண்டாவது பாட்டில் ஒரு குரல் சொன்னீங்கயா, யாதனின் என்று தொடங்கும் ஒரு குரல் சொன்னீங்க. குரல்ல வந்து அதாவது உதவிட்டு ஒட்டாம அதாவது பற்றற்று இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்த குரல் சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்குனா நல்லா இருக்கும் அந்த இடத்துல.
அது நிச்சயமாங்க, அதாவது அது வந்து ஒரு உதாரணத்துக்காக சொன்னது என்ன அப்படின்னா, அது வந்து அந்த திருக்குறள்ல இருக்கக்கூடிய ஒரு இது, அதாவது பற்றை நீக்க வேண்டும், ஆசையை நீக்க வேண்டும் என்பதுக்காக அந்த திருக்குறள் அமைந்திருக்கிறது. அதுல வந்து எப்படி அதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த அந்த திருக்குறளுடைய கருத்து என்ன அப்படின்னா, அந்த பற்றை வந்து நீக்க வேண்டும் அப்படிங்கிறது. அதனால வந்து அதுல என்ன சொல்ற, துறவு அப்படிங்கறதுலதான் அந்த திருக்குறள் இருக்குங்கம்மா. அந்த திருக்குறள்ல அதனால அதுக்கு துறவு அதிகாரத்துல முதல் குறள் அது. துறவு அப்படின்னாலே என்னன்னா, எல்லா பொருட்களிலிருந்தும் விலகி இருப்பதுதானங்க துறவு. அதனால அழகாக திருவள்ளுவர் எப்படி வச்சாருன்னா, இப்ப துறவுனால பற்றை நீக்குவது. அதனால அந்த முதல் குறள்ல எப்படின்னா, அதை சொல்லும் போது யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இளம் அப்படின்னு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு உதடும் பற்றாய் ஒட்டாது. அப்ப அந்த குரலை அப்படி அவர் அழகா அமைச்சிருக்கிறார். திறவு அதிகாரத்துல இருக்கக்கூடிய முதல் குரல், எந்தெந்த பொருட்களிலிருந்து எந்தெந்த பொருட்களில் நமக்கு பற்றில்லையோ அந்தந்த பொருட்களால் நமக்கு துன்பம் இல்லை அப்படிங்கிறது அந்த குரல். அதனால அந்த பற்றை நீக்க வேண்டும்ங்கிற குரல் அப்படிங்கறதுனால அந்த உதடே ஒட்டாத மாதிரி அவர் அமைச்சிருக்கிறார். அது திருக்குறளுடைய சிறப்பு. அவர் தெய்வ புலவர், அதனால அவ்வளவு சிறப்பாக அவர் அமைச்சிருக்கிறார்.
மிக அற்புதம் ஐயா. அதற்கு மேற்கோள் காட்டி நீங்க சொன்ன விதம் தான் இதுக்கு மிக அற்புதமா இருந்தது ஐயா. நிறைய இடத்துல மேற்கோள் காட்டி எடுத்துக்காட்டு கூறி அந்த செய்தியை நாங்களும் உள்வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கதையும் மிக தெளிவா ஒவ்வொரு இடத்துலயும் சொன்னீங்க. அந்த பாம்பு கதையா இருக்கட்டும் சரி, அந்த காட்டுல இருக்கிற அந்த மாதிரி சொல்லி விளக்கம் எல்லாரும் விளங்குற மாதிரி சொல்றதே ஒரு தனி கலை தான் ஐயா. அது உண்மையிலேயே பாராட்டுதற்குரியதுதான்.
நன்றி ஐயா, நன்றி.
பெருமானுடைய திருவருள் துணை
நாங்க வச்சிருக்கோம் ஐயா, நாங்க கேக்குறதுக்கு ஐயா அற்புதம் ஐயா.
சரி, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய ஒரு முக்கியமான கருத்து என்னன்னாங்கம்மா, அதாவது முன்னாடி இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்துல நம்ம சொன்னது மாதிரி இது வந்து இப்ப அடிப்படையா இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு மன உரிமை இருக்கும் அப்படிங்கிறது அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதுதான். இப்ப இந்த இறைவனுடைய திருவடி, இப்ப இங்க வளர்த்துருமான் கேட்டது எல்லாமே நாம அடிப்படையில ரொம்ப நம்மளுக்கு தகுதியை நாம வளர்த்து கொள்வதற்கு உரியதா இருக்கிறது. அதனால நாம வந்து திருமுறை பேதத்தை பார்க்காம இது வந்து வள்ளலாறு அப்ப அப்ப எழுதினது இப்ப எழுதினது அப்படிங்கிற அந்த நிலையை கடந்து வள்ளலார், இப்ப நாம ஒரு யோசனை பண்ணலாம், வள்ளலார் அவருடைய நிலையில சின்ன வயசுல இருக்கிற நிலையில நாம இப்ப இருக்கமானா நிச்சயமா கிடையாது. அந்த வள்ளல் பெருமான் சின்ன வயசுல இருந்த நிலையில அதுல கோடியில ஒரு அணுல ஒரு பங்கு கூட அந்த அளவுக்கு நமக்கு பக்குவம் இருக்குமா அப்படின்னு அவரவர்கள் சிந்திக்கணும். அதனால இதெல்லாம் வள்ளல் பெருமான் சின்ன வயசுல இருந்தா அந்த மாதிரி நாம அதை நெக்லெக்ட் பண்ணாம அதெல்லாம் நமக்கு அடிப்படை. நமக்கு இதுல எவ்வளவு பெரிய உயர்ந்த கருத்துக்களை வள்ளல் பெருமான் ஒவ்வொரு பாடல்லையும் கேக்குறாங்க, நீங்களே அதை படிக்கும் போது அதை நீங்க உணர முடியும். அதனால இந்த எல்லா திருமுறைகளையும் நாம சமனாக கருதி எல்லா திருமுறைகளையும் நாம வந்து வழி அதாவது படித்து அதனுடைய உட்கருத்துக்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது எளியனுடைய ஒரு தாழ்மையான கருத்து. அந்த அடிப்படையில தான் இப்போது நாம இந்த திருவண்ண பதியத்தை இரண்டாவது திருமுறையிலிருந்து நாம இன்னைக்கு சிந்திக்கிறோம்.
கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா. ஆறாம் திருமுறைக்கே முக்கியத்துவம் கொடுத்துதான் எல்லாரும் படிச்சிட்டு இருக்காங்க ஐயா. அதுக்கு ஒரு சரியான சான்று எல்லா திருமுறையும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க சொன்ன விளக்கங்கள் மிக அற்புதமா இருந்தது ஐயா. நன்றி ஐயா.
நன்றிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி.
நன்றி ஐயா. வேற யாராவது கேள்வி என்று கேட்கலாம் ஐயா?
ஐயா கேளுங்க ஐயா. அருமையா இருந்துச்சு நிகழ்ச்சி. கேள்வி ஒண்ணுங்க, ஒரு ஒரே ஒரு சஜஷன் தான். இந்த பாடல் எல்லாம் நீங்க அந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு லிங்க் அனுப்பிட்டீங்கன்னாக்கா, அதாவது இந்த திருவருப்பாடா அதுல இருக்க அந்த
திருவருப்பாட்டிங்க
அனுப்பிட்டீங்கனாக்கா சில பேர் எல்லாரும் எப்படி கேக்குறாங்கன்னு தெரியல. நான் சப்போஸ் இப்ப லேப்டாப் முன்னாடி உட்காந்து கேக்குறேன்னு வச்சுங்களேன், அப்ப வந்து நீங்க பாடும் போது சொல்லும் போது அந்த வரிகளையும் பார்த்தாக்கா இன்னும் என்கேஜ்மெண்ட் லெவல் இன்னும் இன்னும் அதிகமாகும் தோணுதுங்க. வேற ஒண்ணும் இல்ல, எனக்கு எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு.
ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நிச்சயமாங்க, நாளைக்கு அடுத்த நிகழ்வுலன்னு பண்ணும்போது அது என்ன நீங்க சொல்றது ஒரு நல்ல கருத்து, நல்ல சஜஷன். அதனால எப்பயுமே இந்த மாதிரி நிகழ்வு ஆரம்பிக்கும் போது நான் என்ன பண்ணிடுறேன்னா, நம்ம யூஎஸ் குரூப்ல நான் அதுக்கான லிங்கை நான் ஷேர் பண்ணிடுறேன். அது இப்ப உங்களுக்கு எளிமையா இருக்கும், அது உண்மைதான், அது நிச்சயமா.
ஆமாங்க, ஆமா. ஃபாலோ பண்றதுக்கு நீங்க சொல்றதை ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப எளிமையா இருந்துச்சு இன்னைக்கு. அதனால நாங்க
நிச்சயமா ரொம்ப ரொம்ப நிச்சயமா அடுத்த முறையில இருந்து நிச்சயமா செய்யலாம்.
ரொம்ப நன்றிங்க. மத்தபடி ரொம்ப அருமையா இருந்துச்சு. இந்த ஃபார்மெட் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன். பாடல் அதுக்கு முன்னாடி நீங்க வந்து உரையை வந்து தெளிவா தெளிவுபடுத்துறது, அதுக்கப்புறம் பாடலா இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல ஃபார்மெட்டா இருக்கு. ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷம்.
பெருமானுடைய திருவருள்.
ரொம்ப நன்றிங்க.
நன்றிங்க, வணக்கம்.
அப்புறம் ஏதாவது நண்பர்கள் இருந்தா கேள்வி கேட்கலாம். ஐயா வேற கேள்வி இது இல்லைன்னா நம்ம அடுத்த நிகழ்வுக்கு செல்லலாம் ஐயா.
செல்லலாங்க, செல்லலாம். அடுத்த நிகழ்ச்சிக்கு நம்ம போகலாம்.
ஐயா அடுத்து விண்ணப்பம் வாசித்தல், அதற்கு முன்பாக நன்றி உரையா
ஆனந்த பரதி ஐயா அவர்களும் அவருடைய அருமையான விளக்கமும் மிக அற்புதமா இருந்தது.
திருவண்ண பதிப்பகம் அப்படிங்கிற பாடல்களை மிக அருமையான விளக்கம், ஒவ்வொரு வரிகளா நம்ம எப்படி எல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு மிக அருமையா விளக்கத்தை எல்லாம் சொன்னாரு. அவரது துணைவியாரும் அதற்கேற்ற மாதிரி அவருடைய அவங்களுடைய காந்த குரல்னே சொல்லலாம், எல்லாரையும் மனதை இழுக்கிற மாதிரி பாட்டு அருமையா பாடினாங்க. அம்மா அவர்களுக்கும் மிக்க நன்றி. திரு ஆனந்த பாரதி ஐயாவும் அவர்களது குடும்பமும் தனலட்சுமி அம்மா அவர்களும் வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் சார்பாக இந்த சத்சங்கத்தில் பங்கேற்ற அனைவரின் சார்பாகவும் உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி ஐயா. தாங்களும் தங்கள் குடும்பமும் உறவும் சுற்றமும் நட்பும் மற்றும் அனைவரும் உண்மை இன்பத்தை பெற்று சமரச சுத்த சன்மார்க்க நிலையிலிருந்து சத்திய வாழ்வை அடைந்து நித்தியராகி வாழ குருவர்களையும் திருவர்களையும் வேண்டி விண்ணப்பிக்கின்றோம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி. நன்றி ஐயா.
நன்றி அம்மா.
அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை சுத்த சன்மார்க்கத்தின் சத்திய விண்ணப்பத்தின் ஒரு பகுதி. இயற்கை உண்மையர் என்றும் இயற்கை அறிவினர் என்றும் இயற்கை இன்பினர் என்றும் நிற்குனர் என்றும் சிற்குனர் என்றும் நித்தியர் என்றும் சத்தியர் என்றும் ஏகர் என்றும் அநேகர் என்றும் ஆதியர் என்றும் அனாதியர் என்றும் அமலர் என்றும் அருப்பெரும் ஜோதியர் என்றும் அற்புதர் என்றும் நிரதிசியர் என்றும் எல்லாம் ஆணவர் என்றும் எல்லாம் உடையவர் என்றும் எல்லாம் வல்லவர் என்றும் குறிக்கப்படுதல் முதலிய அளவு கடந்த திருக்குறிப்பு திருவார்த்தைகளால் சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் புணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற தனித்தலைமை பெரும்பதியாகிய பெருங்கருணை கடவுளே, தேவரீரது திருவரு சமூகத்தில் திரும்பினும் சிறியோமாகிய யாங்கள் சிற்றறிவால் செய்து கொள்ளும் திரு சிறு விண்ணப்பங்களை செவிவேற்கொண்டு ஏற்பத்தருளி எங்களை ரட்சித்தருளல் வேண்டும். எல்லாமுடைய அருப்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்து தருளல் வேண்டும். எல்லாமாகிய தனி பெருந்தலைமை அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவரி திருவுரு பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி. மிக்க நன்றி ஐயா.
நன்றி அம்மா. அடுத்து ஜோதி பாடல் அன்பு அம்மா அவர்கள். அன்பு அம்மா.
ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மகஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏறு ஜோதி வீர ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே அருநீடு பாவனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே திருச்சிற்றம்பலம் எல்லாம் செயல் கூறும்.
நன்றி அம்மா. அன்பு அன்பா நன்றி. வாழியனை தூக்கி வைத்த கரதளங்கள் வாழியலாம் மண்
வல்ல மணிமன்றம் வாழி நடம் வாழி அருட்ஜோதி வாழி நடராஜன் வாழி ஸ்வஞான வழி வாழி என் ஆண்டவன் வாழி எங்கோன் அருள் வாய்மை என்றும் வாழி எம்மான் புகழ் வாழி என் நாதன் மலர்பதங்கள் வாழி வீச்சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழி இவ்வையமும் வானமும் மற்றவும் வாழியவே குற்றம் புரிதல் எனக்கியல்வே குணமாக கொள்ளல் உனக்கியல்வே சிற்றம் பலவாய் என சிறியேன் சிப்பும் முகமன் யாது உள்ளது அடியேன் சிந்ததனை தெளிவித்த தச்சன் துயதீர்த்தே இற்றை பொழுதே அருட்ஜோதி ஈக தருணம் இதுவாமே திருவரட்பிரகாச வளலா திவ்ய சரி திருவடிகளே சரணம் 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 வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்கம் சங்கம் தலைக்க அருள் தாத்தா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனைவருக்கும் நன்றி 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 நன்றி
நன்றி ஐயா நன்றி அம்மா தனுஷி அம்மா ஆனந்த பாரதி ஐயா நன்றி அனைவருக்கும் நன்றி
நன்றிங்கம்மா ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கம் அது பெருஞ்சோதி தனி பெருஞ்சோதி வணக்கம்
பெருஞ்சோதி அது பெருஞ்சோதி
இனிமையான பாடல்களையும் அருமையான விளக்கங்களையும் கொடுத்த தம்பதியருக்கு மிகவும் நன்றி
நன்றி அம்மா
நன்றி அம்மா நன்றி
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.